ஆதியாமம் 34 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம்.
லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டால், அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சாயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலா இருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான்.
சரி, போதும். இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தி என்னவென்றால், டைனா, தீனாள், தமிழில் தீனாள், இங்கிலீஷில் டைனா, அந்த தலைப்பிலே உங்களுக்கு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 34 அதிகாரத்தை நீங்கள் திறந்து வைத்துக்கொள்ளுங்கள். அந்த ஆதியாகமம் 34 அதிகாரத்திலே நம்ம டைனாவை குறித்து வாசிக்கிறோம். அந்த தீனாளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அது பைபிள் முழுசுமாக, அந்த 34 அதிகாரம் முழுசுமாக அது எழுதப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்பதை சிறிது நேரம் நம்ம தியானிக்கலாம். இந்த டைனா 34 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சம்பவமானது அவ்வளோ ஒரு நல்ல சம்பவம் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் அது எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக? நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு திஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:16.
இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது.
இதோ பழைய ஏற்பாட்டிலே சம்பவித்த காரியங்கள், ஆதியாகமத்திலே சம்பவித்த எல்லா காரியங்களும் அதெல்லாமே ஒரு திருஷ்டாந்தமாக, ஒரு எக்ஸாம்பிளாக அவர்களுக்கு நடந்திருக்கிறது. அது ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? பைபிளில் அதை ஏன் எழுத வேண்டும் என்றால், முடிவு காலத்திலே வாழ்கிற நமக்கு, நீங்களும் நானும் முடிவு காலத்திலே வாழ்கிறோம். லுத்தர் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அல்ல, அல்லது வெஸ்லி காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அல்ல, முடிவு காலத்திலே வாழ்கிற நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படியாக இது எழுதப்பட்டிருக்கு. இந்த 34 அதிகாரம் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக என்றால், ஒரு எச்சரிப்புக்காக அது எழுதப்பட்டிருக்கிறது. அது திருஷ்டாந்தமாக அவர்களுக்கு சம்பவித்தது. இன்றைக்கு நமக்கு அது எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம அதை பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்றால், எச்சரிப்படைய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு வார்னிங்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தில் என்ன விதை விதைக்கப்பட்டதோ அதை வெளிப்படுத்த விசேஷத்திலே அது பலன் கொடுப்பதை நம்ம காண்கிறோம். கீழே போட்ட வித்து இப்பொழுது மல்டிபிள் ஃபார்மாக அது வெளிவந்திருக்கிறது. ஆதியாகமத்தில் நடந்த பாவங்கள் இப்பொழுது மல்டிபிள் ஃபார்மாக கடைசி காலத்திலே வந்திருக்கிறது. நம்ம வெளிப்படுத்தின விஷயத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அதனால் அங்கே போட்ட அதே வித்து இங்கே பல மடங்கு அதிகமாய் வந்திருக்குது. அங்கே இருந்த பாவத்தை விட இப்போ அதிக பல மடங்கு வந்திருக்கிறது. அதே போல் அங்கே இருக்கிற விசுவாசமானது இப்பொழுது அது பெர்ஃபெக்ட் ஃபெய்த்தாக வந்திருக்கு. கடைசி காலத்தில் எல்லாமே நல்ல விதையோ கெட்ட விதையோ அது ஆதியாகமத்தில் போட்டது இங்கே வந்து அறுவடை சீசனில் வந்திருக்கிறது. மல்டிபிள் ஃபார்மாக வந்திருக்கிறது. நீங்கள் கடைசி காலத்தில் ஜீவிக்கிறீர்கள். உங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக அல்லது உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கத்தக்கதாக அதெல்லாமே எழுதப்பட்டிருக்கு என்று பசுத்த பவுல் சொல்லுகிறார். அதனால் ஒரு மனுஷனை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவன் வந்து எமோஷன் படி நடக்கிறான், உணர்ச்சி வசப்படுகிறான். அவன் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி நடக்கிறான். உலகத்தின் மக்களை பார்க்கும் பொழுது அவர்கள் அவிதமாக ஜீவிக்கிறார்கள். தங்களுடைய மனசில் இருக்கிற எமோஷன் படியும், தங்களுடைய மனசில் இருக்கிற அந்த டிசையர், அந்த விருப்பத்தின்படி ஜீவிப்பது உலக மக்கள். ஆனால் நம்ம வந்து எப்படின்னா, வார்த்தையின்படி ஜீவிக்கிறோம். ஹல்லேலூயா. உலகத்து மக்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த மெசேஜை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டும். உலக மார்க்கத்தை விட்டு நம்ம வார்த்தையில் வரும். நம்ம வார்த்தைக்கு அடங்கி ஜீவிக்கிறோம். வார்த்தையானது நம்மை ஆளுகை செய்கிறது. ஆமென். வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்து அவிதமான ஒரு வாழ்க்கையை வாழுகிறோம். நம்ம வே ஆஃப் த வேர்ல்டில் இல்லை, உலகத்தினுடைய வழியிலே நம்ம போகாதபடி நம்ம காட்ஸ் வேல நடக்கிறோம். கர்த்தர் நம்மை உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். எதற்காக என்றால் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பதற்காக. நீங்களும் நானும் அவருக்கு சானாதிபதிகளாக இருப்பதற்காக, அவருடைய பிரதிநிதியாக இருப்பதற்காக அவருடைய சிந்தையிலிருந்து நம்மை உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய மனம் போல ஜீவிப்பது அல்ல, நம்முடைய சொந்த வழியில் ஜீவிப்பதற்காக தேவன் அவருடைய சிந்தையிலிருந்து உங்களையும் என்னையும் கொண்டு வரவில்லை. நம்முடைய மன விருப்பத்தின்படி நடப்பதற்காக அல்ல, நம்முடைய எமோஷன் நம்ம உணர்ச்சி வசப்பட்டு அதன்படி நடப்பதற்காக அல்ல, நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதற்காக ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இது மனசில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் சொந்த வழியில் போக மாட்டீங்க. எதற்காக ஆண்டவர் என்னை உலகத்தில் கொண்டு வந்தார்? அதுக்கு பின்னால் ஒரு பர்பஸ் இருக்குது. அப்படி பர்பஸ் இல்லாமல் ஆண்டவர் வந்து நம்ம கொண்டு வரலை. நம்ம அவருக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் உலகத்தின் மக்கள் புசிப்போம், குடிப்போம், இன்று இருப்போம், நாளை சாவோம், நம்முடைய மனசு போனபடியெல்லாம் போகலாம் என்று அவர்களுக்கு ஒரு பர்பஸ் கிடையாது. பாவிகளுக்கு, பாவம் செய்கிற மக்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நோக்கம் கிடையாது. அவங்க இஷ்டம் போல ஜீவிப்பாங்க. ஆனால் கர்த்தர் வந்து நம்மை வந்து ஒரு பர்பஸோடு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் ரியலைஸ் பண்ண வேண்டும். அதற்காக இந்த காரியம், இந்த சம்பவங்கள் எல்லாம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 34 அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. 34 அதிகாரம் 1 வசனத்தில், லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமார்த்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். And Dinah, the daughter of Leah, which is he bare unto Jacob. யாக்கோபுக்கு அவள் தீனாளை பெற்றாள். யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் உண்டு. ஒரே ஒரு பெண் பிள்ளை, ஒரே ஒரு குமாரத்தி, ஒரே ஒரு பெண் குழந்தை தான் அவளுக்கு அவங்களுக்கு பிறந்திருக்கிறது. அது லேயாள் அதை பெற்றிருக்கிறாள். Jacob had 12 sons with one daughter. ஒரே ஒரு மகள், ஆனால் வந்து 12 குமாரர்கள் இருக்கிறார்கள். அப்படியானால் அந்த பிள்ளையை எவ்வளோ அதிகமாக நேசித்திருப்பார்கள் என்று பாருங்கள். தகப்பனும் தாயும் சகோதரமார்களும் அந்த தீனாளை ரொம்ப அதிகமாக நேசித்திருப்பார்கள். ஏனென்றால் அவள் ஒரே மகளாக இருக்கிறாள். 12 குமாரர்களுக்கு ஒரே மகளாக இருக்கிறாள். ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு, ஈசாக்குக்கு ஒரே ஒரு மனைவி ரெபேக்காள். பல பெண்களை அவன் பாகம் செய்யவில்லை. அந்த காலத்தில் பாலிகேமி வாஸ் பெர்மிசபிள். பலதார விவாகங்களை ஆண்டவர் அனுமதித்தார். ஆனால் இந்த ஈசாக்கு வேற பெண்ணை அவன் பாகம் செய்யவில்லை, ரெபேக்காளை தான் விவாகம் செய்தான். அந்த ரெபேக்கால் மூலமாக 2 குமாரர்கள் பிறக்கிறார்கள், ஏசா யாக்கோபு. ஆண்டவர் ஏசாவை புறக்கணித்து யாக்கோபை தெரிந்து கொண்டார். இப்பொழுது யாக்கோபு 12 குமாரர்களும் ஒரு குமாரத்தையும் இருக்கிறது. அந்த அந்த ஃபேமிலி கொஞ்சம் பெருசாக இருக்கு, ரொம்ப பெருசாகலை. அந்த ஃபேமிலி இப்பொழுது கொஞ்சம் பெருசாக இருக்கிறது. அவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அந்த கானான் தேசம் முழுவதையும் அவர்களுக்கு சொந்தமாக்கி தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த தேசம் முழுவதையும் உனக்கு கொடுத்தேன் என்று ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது வந்து 12 சன்ஸ் இருக்கிறாங்க. அந்த 12 பீப்புள் வந்து ஒரு தேசத்தை எப்படி சுதந்திரிக்க முடியும்? காலையிலே அதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது லிட்டில் ஃபேமிலி ஆகியிருக்கிறது, அது கொஞ்சம் மல்டிப்ளை ஆகியிருக்கிறது. ஆனாலும் ஒரு தேசத்தை சுதந்திரிக்கிற அளவுக்கு இன்னும் அவர்கள் வந்து அங்கே பெரிய கூட்டமாக மாறவில்லை. கர்த்தர் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், உன் சந்ததியார் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தர் நம்மோடு நம்ம மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வைச்சிருக்கிறார். ஆமென். ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். நம்பிக்கைக்கு நம்ம துரோகம் செய்யக்கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கையை நம்ம மீறக்கூடாது. ஆண்டவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறார். அவங்கெல்லாம் உடன்படிக்கையில் நிலைத்திருந்தார்கள். உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறார். நிச்சயமாக இவன் என்னுடைய வார்த்தைக்காக ஜீவிப்பான், இவன் என்னுடைய ஊழியத்தை உண்மையாக செய்வான் என்று கர்த்தர் வந்து உங்க மேலையும் என் மேலையும் நம்பிக்கை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. God is say, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் வந்து உன்னோடு கூட இருப்பேன். ஐ வில் பி வித் யூ. நான் உனக்கு கிருபை தருவேன். ஐ வில் கிவ் யூ கிரேஸ். உன்னை வந்து உனக்கு நான் ஜெயத்தை தருவேன். யூ வில் ஓவர் கம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். 1 யோவான் 5:4 நம்ம வாசிக்கிறோம், நீ வந்து உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும், நீ இந்த பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும். நான் உன்னை வந்து உன்னோடு கூட நான் இருப்பேன். ஐ வில் பி வித் யூ அன்டில் த எண்ட். கடைசி வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறார். டெம்டேஷன் நமக்கு வரலாம், எல்லாருக்குமே டெம்டேஷன் உண்டு. இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதித்தான் என்று நாம் பைபிளில் வாசிக்கிறோம். டெம்டேஷன் வந்தது, யூ வில் பி டெம்டட். ஆனால் டெம்டேஷனை வந்து நம்ம ஜெயிக்க வேண்டும், சோதனையை வந்து நம்ம ஜெயிக்க வேண்டும். சோதனையிலே நம்ம விழுந்து போகக்கூடாது, சோதனையிலே நம்ம தோல்வி அடையக்கூடாது. மாம்சத்தில் இருக்கும் வரைக்கும் நமக்கு டெஸ்டிங் உண்டு. அவருடைய வார்த்தையின்படி நடப்போமா நடக்க மாட்டோமா என்பதை அவர் சோதித்தறிகிறார். அந்த சோதனையில் ஜெயத்தை பெற்றால் முடிவில் நம்ம ராப்சரில் பங்கு பெறுவோம். ஆமீன். இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்னாக வனாந்தரத்தில் கொண்டு போகிறார். அங்கே அவங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார், என் வார்த்தையின்படி நடப்பார்களா நடக்க மாட்டார்களா. அப்படி டெஸ்ட் பண்ணும் பொழுது அவங்க அதில் பாஸ் ஆகிட்டா அவங்க யோர்தானை தாண்டி அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்க முடியும். அதே போல் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறார். ஆமீன். இந்த மெசேஜ் படி நம்ம நடப்போமா நடக்க மாட்டோமா என்று டெஸ்ட் பண்ணும் பொழுது யோசுவாவும் காலேபும் அந்த வார்த்தையின்படி உத்தமமாய் நடந்ததினாலே அவர்கள் போய் வந்த தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். ஆமென். டெம்டேஷன் வருவது அது பாவம் அல்ல. நமக்கு டெம்டேஷன் வரலாம், அது பாவம் அல்ல. ஆனால் டெம்டேஷனில் வந்து நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது தான், அந்த சோதனைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பது தான் பாவம். யூ யீல்ட் டு டெம்டேஷன், தட் இஸ் சின். சோதனை எல்லாருக்கும் வரலாம், ஆனால் சோதனைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அதனால் நம்ம தோல்வி அடையும் பொழுது அதுதான் பாவமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த வெஷல் வந்து சாங்க்டிஃபிகேஷனாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் இயேசு நம்மை பயன்படுத்த முடியும். நம்ம பாவத்தில் விழுந்து பாவம் செய்யும்படியான சோதனை வரும் உலகத்தில். அதுக்கு தான் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக கொண்டு வந்திருக்கிறார்? இந்த டெஸ்டிங் கிரவுண்ட் உலகத்தில் கொண்டு வந்து நம்மளை மாம்சத்தில் கொண்டு வந்து அங்கே சோதனை வரும் பொழுது நம்ம அதில் சுத்திகரிக்கப்பட்டால், பரிசுத்தமாக்கப்பட்டால் எஜமான் நம்மை பயன்படுத்துவார், அல்லது நம்மளை பயன்படுத்த மாட்டார். சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க, எல்லாமே நம்முடைய பர்சனல் லைஃபுக்கு சம்பந்தப்பட்டது. 2 தீமோத்தேயு 2:22
அன்றியும்
2 தீமோத்தேயு 2:22
ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய்.
ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், உலகத்திலிருக்கு அவிசுவாசம் பாவம் எல்லாத்திலிருந்து நம்மை சுத்திகரித்துக் கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாக ஆண்டவர் நம்மை மாற்றுவார். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம டெம்டேஷனில் விழுந்து போகாதபடி நம்மை வந்து அதை எடுத்து சுத்திகரித்து கொண்டால் இயேசு கிறிஸ்து நம்மை கனத்துக்குரிய பாத்திரமாக பயன்படுத்துவார். எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். உங்களையும் என்னை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்றால் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். இந்த கடைசி காலத்திலே உங்கள் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டுமென்றால், ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டுமென்றால், ஊழியத்திலே உங்களை பயன்படுத்த வேண்டும், இந்த ஊழியத்திலே நீங்கள் ஒரு பாகமாக இருக்க வேண்டுமென்றால், இவைகளை விட்டு உங்களை சுத்திகரிக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டதும் நம்முடைய எஜமான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லி நான் எத்தனை நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அது மிகவும் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸாக இருக்குது. ஒரு ஊழியக்காரனுக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 34:1 வாசிக்கலாம்.
லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள்.
லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அண்ட் டைனா த டாட்டர் ஆஃப் லேயா விச் ஷி பேர் அண்ட் டு ஜேக்கப் வென்ட் அவுட் டு சீ த டாட்டர்ஸ் ஆஃப் த லேண்ட் வென்ட் அவுட் டு சீ த டாட்டர்ஸ் ஆஃப் த லேண்ட் அங்கே வந்து அவள் வந்து தேசத்து பெண்களை அவளை போல வாலிப பெண்களை பார்க்க போகிறாள். அவள் வந்து ஆண்களை பார்க்க போகலை. டின் கோ அவுட் டு சி மென் சி வென்ட் அவுட் டு சி த டாட்டர்ஸ் ஆஃப் த லேண்ட் அந்த தேசத்து பெண்கள் அங்கே ஏவியர்கள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏவியர்களோடு கூட அந்த தேசத்து பெண்கள் எப்படி இருக்கிறாங்க அவங்களோடு கூட கொஞ்சம் பேசிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு அவள் புறப்பட்டு போகிறாள். அவள் ஒரு ஃபேஷன் ஷோவுக்காக அல்லது பியூட்டி கான்டெஸ்டுக்காக போகலை. மிஸ் வேர்ல்டு மிஸ் யூனிவர்ஸுக்கு போட்டிக்கு அவள் போகவில்லை. அவள் வந்து அந்த தேசத்து பெண்களை பார்த்து அவங்களோடு கூட கொஞ்சம் பேசிக்கிட்டு வரலாமே அவங்களோடு கூட சம்ம ஐக்கியப்படலாம் என்று சொல்லி அவள் போகிறாள். அவள் மாடஸ்டு மாடர்ன் ட்ரெஸ் அணிந்து கொண்டு போகலை, நல்ல ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு போகிறாள். தகுதியான வஸ்திரத்தை அணிந்து கொண்டு ஒரு நல்ல ஒரு உமன் மாடஸ்ட் கேளாக மாடர்ன் கேள் இல்லை மாடஸ்ட் கேளாக ஒரு கனத்துக்குரிய ஒரு பெண்ணாக அவள் போகிறாள். அனிமல்ஸ் வந்து அது வஸ்திரம் அணிவதில்லை, எந்த மிருகமும் வஸ்திரம் அணிவதில்லை. மனுஷனுக்கு தான் ஆண்டவர் வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறார். ஆள் பாதி ஆடை பாதிம்பாங்க, அதனால் ஆடை நமக்கு அவசியம். அது நம்மை வந்து தோற்றத்திலே நல்லதாக அது காண்பிக்கிறது. நல்ல வஸ்திரம் தரித்திருந்தால் நம்ம வந்து நல்ல பெண்ணாக நல்ல மனிதனாக அதை காமிக்கிறது. நீங்கள்லாம் சர்ச்சுக்கு வரும்பொழுது நல்ல ட்ரெஸ்ஸை நீங்கள் உடுத்தி கொண்டு வரீங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக உங்களை அடையாளம் காண்பிக்கிறீர்கள். ஆமீன். ஆனால் அனிமல்ஸ் வந்து எந்த ட்ரெஸ்ஸும் அதுக்கு இல்லை. காரணம் என்னென்னா அதுக்கு சோல் கிடையாது, அதுக்கு ஆத்மா கிடையாது, அதுக்கு மேரேஜ் கவனன்ட் கிடையாது, அதுக்கு மேரேஜ் கிடையாது. அதனால் அது தவறு செய்வதில்லை, அது தவறாக கணக்கில் வராது. அதுக்கு மேரேஜ் கிடையாது, அதுக்கு ட்ரெஸ் கிடையாது. அது வந்து என்னென்றால் ஒரு அனிமல், அதுக்கு சோல் இல்லை. ஆண்டவர் நமக்கு சோலை தந்திருக்கிறார். ஆமீன். இந்த சோல் வந்து சோல் மூலமாகத்தான் நம்ம தேவனோடு ஐக்கியப்படுகிறோம். அந்த சோலில் ஒரே ஒரு புலன் மாத்திரம் இருக்கிறது, அது ஃபெய்த் அல்லது அன்பிலீஃப். நம்முடைய சோலில் ஃபெய்த் இருக்குமென்றால் தேவன் நம்முடைய சோலில் வாசம் பண்ணி நம்மை வந்து சகல சத்தியத்துக்களும் வழி நடத்தினார். நம்முடைய சோலில் வந்து அங்கே கத்தர் இல்லை என்றால் அங்கே சாட்டன் அங்கே இருப்பான், உலகப்பரமாக நம்ம ஜீவிப்போம். அதுதான் அடையாளம். ஆனால் மிருகங்களுக்கு சோல் இல்லாதனால அது என்ன தவறும் அது செய்ய போகிறதில்லை. அது நேக்கடாக இருந்தாலும் அது வெக்கப்படுவதில்லை. கர்த்தர் வந்து அந்த மிருகத்தை அவிதமாய் உண்டாக்கியிருக்கிறார். நம்மை தேவனுடைய குமாரன் குமார்த்திகளுமாய் உண்டாக்கியிருக்கிறார். ஆமீன். She went out to see the daughters of the land. அவள் அந்த தேசத்து பெண்களை பார்ப்பதற்காக புறப்பட்டு போனாள். இவள் யார்? இவள் தேவனுடைய குமாரத்தி. ஆமீன். ஆமீன். இவங்களுடைய அப்பா வந்து யாக்கோபு, இவங்களுடைய தாத்தா வந்து ஈசாக்கு, இவங்களுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர் வந்து ஏப்ரஹாம். ஆப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு அந்த விதமான ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை சேர்ந்தவள். அந்த குடும்பத்திலே அவள் பிறந்தவள். அவிதமான ஒரு தேவ பக்தி உள்ள குடும்பம், வார்த்தையிலே இருக்கிற ஒரு குடும்பத்திலே பிறந்தவள். இவள் சாபனத்து மக்களில் அங்கே பிறக்கலை, இவள் வார்த்தையில் இருக்கிற ஒரு ஃபேமிலியில் பிறந்திருக்கிறா. இப்பொழுது சேட்டன் என்ன செய்கிறான் என்றால் அவளுக்கு ஒரு ஃபீலிங்கை கொண்டு வருகிறான். சேட்டன் பிரிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் லைக் யுவர் லைஃப் இஸ் போரிங், உங்களுடைய வாழ்க்கை போர் அடிக்கிறது. அவன் என்ன செய்கிறான்னா, உன் வாழ்க்கை போர் அடிக்கிறது, நீ வீட்டுக்குள்ளே இருக்கிறாய், நீ எங்கேயும் போகிறதில்லை, அதனால் உன் லைஃப் வந்து போர் அடிக்கு, நீ சுற்றி பார்க்க போக வேண்டும் அப்படி என்று அவளுக்கு ஒரு எண்ணத்தை சாட்டான் கொண்டு வருகிறான். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஆம் ஃபீலிங் ஸோ போரிங். அதனால் எனக்கு அந்த போரை வந்து மாற்றுறதுக்காக நான் வந்து ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். அப்பொழுது என் லைஃப்பில் இருக்க போரிங்லாம் போயிடும். ஐ நீட் டு டூ சம்திங் தட் இஸ் நாட் போரிங். போர் அடிக்காத ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், சந்தோஷமான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், உல்லாசமான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், அப்பொழுது எனக்கு போர் அடிக்காது அப்படின்னு அவள் நினைக்கிறாள். சாத்தான விதமான எண்ணத்தை அவளுக்குள்ளே கொண்டு வருகிறான். அதனால் அவள் என்ன நினைக்கிறாள், நம்ம வந்து அந்த தேசத்து பெண்கள், அந்த ஏவியர்கள், ஹீவைட்ஸ், அந்த ஏவியர்கள் வந்து அவளை நாம் இப்போ அந்த பெண்களை பார்த்து கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறாள். தவறான ஒரு எண்ணத்தோடு அவள் போகவில்லை. She was in plan to do wrong. தவறு செய்ய வேண்டும் என்று அவள் நினைக்கவில்லை. அவள் தவறான ஒரு மோட்டிவோடு கூட அவள் வந்து அந்த பெண்களை பார்க்க போகவில்லை. She was going to see the daughters of the land. அந்த தேசத்து பெண்களை பார்க்க வேண்டும் என்று அவள் நினைக்கிறாள். அந்த தேசத்திலே 7 ஜாதிகள் இருக்கிறாங்க. உபாகமம் 7 முதல் சில வசனங்களை வாசிக்கும் பொழுது 7 ஜாதிகள் இருக்கிறார்கள். ஏத்தியர், எபூசியர், எமோரியர், ஏவியர், பெஸ்ஸியர், கிர்காசியர், கானானியர், இப்படி 7 ஜாதிகள் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அந்த 7 ஜாதிகளும் சபிக்கப்பட்டவர்கள். அவர்கள் எல்லாரும் வந்து காமின் மகன் கானான் மூலமாக, அவன் பரிசுத்த விபாகத்துக்கு அப்பாற்பட்டு பிறந்த குழந்தை. The child was born out of holy wedlock. அது தவறான முறையிலே பிறந்த குழந்தை தான் அந்த கானான். ஏற்கனவே உங்களுக்கு அதெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். கானானின் மூலமாக ஜலப்பிரளத்துக்கு அப்பாலே சர்ப்பத்தின் வித்து பெருகினது. சர்ப்பத்தின் வித்து எப்படி வந்தது? ஜலப்பிரளத்தில் ஆண்டவர் அழித்த பிறகு எப்படி அது மறுபடியும் வந்தது? அது கானான் மூலமாக அது வந்தது. அந்த கானானிய சந்ததியை சேர்ந்தவர்கள். கானான் வந்து சபிக்கப்பட்டவன் என்று நோவா அங்கே சொல்லியிருக்கிறான். அதனால் அந்த 7 ஜாதிகளும் கானான் மூலமாக தோன்றின சந்ததி. இந்த 7 ஜாதிகளும் கூட நீங்கள் சம்பந்தம் கலக்கக்கூடாது, அவங்களோடு கூட நீங்கள் விவாகம் செய்யக்கூடாது, குமாரரையும் குமார்த்திகளையும் நீங்கள் அங்கேருந்து எடுக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த சந்ததியோடு கூட, அந்த பெண்களோடு கூட இவள் சம்பாஷணை செய்ய வேண்டும் என்று அவள் புறப்பட்டு செல்கிறாள். அதனால் இப்பொழுது அவள் வந்து பாதுகாப்பான இடத்தை விட்டுவிட்டு பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு போகிறாள். She was going and getting on the enemy territory. இப்பொழுது சத்ருனுடைய அந்த டெரிட்டோரி, அந்த பகுதிக்கு அவள் செல்கிறாள். அவளுடைய நோக்கம் தப்பு அல்ல. அந்த பெண்களை பார்த்து கொஞ்சம் அவங்களோட பேசிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், இங்கே ரொம்ப போராக இருக்குது, அதனால் அந்த பெண்களோடு கூட கொஞ்சம் நேரம் கலந்து உரையாடி கொண்டு வந்தால் மனசுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். தப்பான எண்ணத்தோடு போகலை. ஹேர் இன்டென்ஷன் ஆர் நாட் ராங். அவளுடைய விருப்பம் வந்து தவறானது அல்ல. ஆனால் இப்பொழுது அவள் பாதுகாப்பான இடத்தை விட்டுவிட்டு அவள் என்ன செய்கிறாள் என்றால், எனிமி டெரிட்டோரி, சத்ருனுடைய கோட்டைக்குள்ளே புகுந்து விடுகிறாள். சத்ரு இருக்கிறதான பகுதிக்குள்ளே செல்லுகிறாள். அந்த 7 ஜாதிகள் சபிக்கப்பட்டவர்கள், அவளோடு கூட ஐக்கியப்படக்கூடாது. அவர்கள் சர்ப்பத்தின் வித்துகள், சர்பன் சீடு. உலகத்தில் இருக்க பாவிகளை பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் சர்பன் சீடு, சர்ப்பத்தின் வித்துக்கள், நேச்சுரல் சர்பன் சீடு. நல்லா கவனிங்க, அந்த ஸ்டென்சன்ஸன் கவனிக்கணும். உலகத்தில் இருக்க பாவிகளை நம்ம பார்க்கும் பொழுது இவங்கெல்லாம் நேச்சுரல் சர்பன் சீடு. சாபனத்து மக்களை பார்க்கும் பொழுது அவங்க ஸ்பிரிச்சுவல் சர்பன் சீடு, ஆவிக்குரிய சர்ப்பத்தின் வித்துக்கள். பைபிள் படிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, ஆனால் அவங்க சர்ப்பத்தின் மலைகளாக இருக்கிறாங்க, ஆவிக்குரிய சர்ப்பத்தின் வித்துக்கள். நம்ம வந்து என்னன்னா ப்ரீடெஸ்டினேட்டட் சீட் ஆஃப் காட். ஆமீன். நம்ம தேவனால் முன்குறிக்கப்பட்ட மக்கள், முன்குறிக்கப்பட்ட வித்துக்கள். உலகத்தில் என்ன, நீங்கள் உங்களுக்கு அதெல்லாம் நல்லா தெரியணும். நம்ம இவங்க கூட சம்பந்தம் கலக்கிறோம். நம்ம உலகத்தை நம்ம வந்து பாவிகளோடு தான் நம்ம ஜீவிக்கிறோம். சுத்த பவுல் சொல்லுகிறார், அப்படி பாவிகளோடு நம்ம சம்பந்தம் நம்ம வந்து பேசக்கூடாதுதான், உலகத்தை விட்டே நம்ம போயிடணும். அதனால் அவங்க கூட வாழுகிறோம், அவங்கள்ட்ட நம்ம ஃபெல்லோஷிப் இல்லை. அவங்களோடு கூட தான் வாழுகிறோம், அவங்களோடு கூட தான் நம்ம வேலை செய்கிறோம். நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் அவங்க தான், அவங்க கூட நம்ம பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு இல்லை. நமக்கு யாரும் விரோதி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் சமாதானமாக இருக்கணும். ஆனால் சமாதானமாக இருப்பது அது உண்டைபடி அவங்களோட நம்ம ஃபெல்லோஷிப் பண்ணும் பொழுது, அவங்களோடு சம்பந்தம் கலக்கும் பொழுது அது தவறாக இருக்கிறது. ஏழு ஜாதிகள் இருக்கிறாங்க, அவங்களோடு நீ சம்பந்தம் கலக்கக்கூடாது, அவங்களோட ஃபெல்லோஷிப் வைக்கக்கூடாது, ரொம்ப க்ளோஸாக அவங்க கூட மூவ் பண்ணக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இப்பொழுது என்ன வாசிக்கிறோம் என்றால், இங்கே வந்து அவர் ஸ்டெப் பியாண்ட் த டெரிட்டோரி ஆஃப் காட், தேவனுடைய சமூகத்தை விட்டு, காட்ஸ் பிரசன்ஸை விட்டு அவள் வந்து அதுக்கு அப்பாலே அவள் போய்விட்டாள். அந்த ஏவியர் ஜனங்களோடு கூட, அந்த மக்களோடு கூட அவளை பார்க்க வேண்டும் என்று போய்விட்டாள். ஏவாள் என்ன செய்தாள்னா, வார்த்தைக்கு பின்னாலே அவள் மறைந்திருக்க வேண்டும். இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள், அந்த வார்த்தைக்கு பின்னாலே ஒளிந்திருக்கணும். அந்த வார்த்தை அவளுக்கு அரணாயிருக்கிறது. இப்பொழுது வேலியை தாண்டி, கோட்டையை தாண்டி அவள் வந்து அதுக்கு பியாண்ட், அங்கே என்ன சொன்னால் காட்ஸ் டெரிட்டோரி, தேவனுடைய அந்த பகுதியை தாண்டி அவள் எனிமீஸ் கிரவுண்டுக்கு போகும் பொழுது சர்ப்பமானது அவளை வஞ்சித்தது. ஏவாள் என்ன செய்தாள், ஈவ் ஸ்டெப் பியாண்ட் த பவுண்டரிஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஆண்டவர் நமக்கு ஒரு பவுண்டரி கொடுத்துருக்கிறார், ஒரு லிமிட் கொடுத்துருக்கிறார், இந்த லிமிட்டுக்கு மேலே நீ போவாத, இதோடு ஸ்டாப் பண்ணு. அவிசுவாசோடு ஐக்கியப்பட்டால் ஒரு லிமிட் இருக்குது, லிமிட் தாண்டி ஓவராக போயிடாத, அது பிசாசு உன்னை வஞ்சித்திருவான். அதனால் ஒரு லிமிட்டோடு ஸ்டாப் பண்ணு. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது, ஒரு பவுண்டரி இருக்கிறது. அந்த பவுண்டரி தாண்டி அந்த ஏவாள் வந்து என்ன செய்தாள் என்றால், வார்த்தை என்னும் எல்லையை தாண்டி அவங்க போகும் பொழுது சர்ப்பமானது அவளை கண்டது, அவளோடு கூட சம்பாஷணை பண்ணினது, கடைசியாக சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்து போட்டது. அதே மாதிரி தான் இப்பொழுது இவள் என்ன செய்தாள், இங்கே காட்ஸ் ஃபேமிலியோடு இருக்க வேண்டிய அவள் அந்த எல்லையை தாண்டி அந்த தேசத்து பெண்களோடு ஐக்கியப்படும் பொழுது சீகேம் அவளை வஞ்சித்தான். நான் வந்து பேச வேண்டிய விதமாக பேசுகிறேன், அந்த பைபிளில் இருக்க வசனத்தை சொல்ல மாட்டேன், பேச வேண்டிய விதமாக பேசுகிறேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால் அங்கே சீகேம் வந்து அவளை வஞ்சித்தான் என்று போடப்பட்டிருக்குது. மூணாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அவனுடைய மனம் யாக்கோபின் குமார்த்தியாக தீனால் மேல் பற்றுதலாக இருந்தது, அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான்.
ஏதோ அவன் அவனுடைய மனம் அந்த பெண்ணின் மேலே பற்றுதலாக இருந்தது, அதனால் அவள்கிட்ட இன்பமாக பேசுகிறான். அவளும் வந்து இதை என்ன வஞ்சிக்கப்பட்டாள் என்று அறிந்திருக்கிறோம். அவன் யார், சீகேம் யார், ஹீஸ் எ ஹீவைட், அவன் ஏவியர், எமோரியர், ஏவியர், எபூசியர், அங்கே ஏத்தியர். இந்த ஜாதிகளை பாருங்கள், எல்லாம் ஏ ஏன்னு இருக்குது, நாலு ஜாதிகள். பிற பெர்சியர், கிர்காசியர், கானானியர், ஏழு ஜாதி. இந்த ஏவியர் ஜாதியை சேர்ந்த ஹீவைட், ஹீஸ் எ ஹீவைட். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அந்த ஜனங்களோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. We don't mix with none of these people. இந்த ஏழு ஜாதிகளோடு எந்த ஜாதியோடும் கூட நீங்கள் ஐக்கியப்படக்கூடாது. ஆபிரகாம் தன் மகனுக்கு ஒரு குமாரத்தியை விவாகம் செய்ய வேண்டும் நினைக்கும் பொழுது எலியேசருக்கு என்ன சொல்கிறான், இங்கே இருக்கிற இந்த கானானிய பெண்கள் வேண்டாம், ஏழு ஜாதிகள், இந்த ஏழு ஜாதிகளில் நீ வந்து என்னுடைய மகனுக்கு ஒரு மனவாட்டியை கொண்டு வரக்கூடாது, நீ மெசபத்தேமியா போ, அங்கே அவங்கள கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரலாம், ஆனால் இந்த ஏழு ஜாதிகளையும் கன்வெர்ட் பண்ண முடியாது. இவங்களோடு இவங்க சபிக்கப்பட்ட கானானின் சந்ததியை சேர்ந்தவர்கள், மற்ற ஜனங்களை கன்வெர்ட் பண்ணலாம், ஆனால் இந்த ஏழு ஜாதியை கன்வெர்ட் பண்ணி மேரேஜ் பண்ண முடியாது. இந்த ஏழு ஜாதிகள் வந்து இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அழிவுக்கென்று நியமிக்கப்பட்ட கோபாக்கினையின் பாத்திரங்கள். ஆண்டவர் அவங்களை அழிவுக்கென்னு வச்சிருக்கிறார். இவங்க உலக அழிவில் பங்கு பெற வேண்டும், இவங்க நரகத்தில் அக்னி கடலில் பங்கு பெறணும்னு வச்சிருக்கிறாரு. அவங்க கூட நீ வந்து சம்பந்தம் கலக்கக்கூடாது. மற்றவங்களை கன்வெர்ட் பண்ணலாம், ஆனால் அந்த ஏழு ஜாதிகளில் நீ பெண் எடுக்கக்கூடாது. ஆதியாகமம் 24:3.
நான் குடியிருக்கிற கானானியருடைய குமார்த்திகளில் என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் நிலத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று.
சரி, நான் குடியிருக்கிற கானானியுடைய குமார்த்திகள், ஏழு ஜாதிகள் மத்தியில் தான் அங்கே ஆபிரகாம் குடியிருக்கிறான். ஆனால் எலியேசருக்கு என்ன சொல்லுகிறான் என்றால், இந்த பெண்கள்ட்டி நீ வந்து கொண்டு வரக்கூடாது, நீ வந்து நான் குடியிருக்க தேசத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போல் நம்முடைய எலியேசர் ஆண்டவர் ஒரு மனவாட்டியை கொண்டு வரும்படியாக ஆண்டவர் அவரை அனுப்பினார். பிரதர் பென்கம் கர்த்தருடைய தூதனானவர் அவரோடு கூட இருந்தார். கர்த்தருடைய தூதனானவர் இன்றைக்கு ரெபேக்காளை கொண்டு வந்திருக்கிறார். ஆமீன். ரெபேக்கா வந்து பிரைட் சர்ச்சாக இருக்கிறார், வெர்ஜின் பிரைடாக இருக்கிறார். நம்ம கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கிறோம். அந்த கானானியர்கள் சபிக்கப்பட்டவர்கள், ரோமன் கத்தோலிக்கில் போய் பெண் எடுக்கலாமா? ரோமன் கத்தோலிக்கில் பெண் எடுத்தா அவள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் அவள் என்ன செய்வாள் என்றால் மெழுவத்திரியை கொளுத்துவாள். ரோமன் கத்தோலிக்கக்காரங்களுக்கு ஹேண்டில்ஸ் எப்பவும் வச்சுருப்பாங்க. ஹேண்டில்ஸே அவங்களால தான் விற்குது கடையில், ஹேண்டில்ஸ் அவங்க தான் வாங்குவாங்க. மெழுகுவத்திரி ஏற்றுவாள். அவள் என்ன செய்வாள் என்றால் மரியாளுடைய சிலையை கொண்டு வருவாள், அல்லது மரியாளுடைய படத்தை கொண்டு வந்து அந்த படத்தை வணங்குவாள், அல்லது அந்த சிலையை வணங்குவாள். அது மாத்திரமல்ல, அந்த ரோமன் கத்தோலிக்க பெண் எப்பொழுதும் ஜபமாலையை கையில் வச்சுருப்பாள். அதெல்லாம் ஜபமாலையை அவள் எண்ணிக்கிட்டே இருப்பாள், அந்த பால்ஸை எண்ணிக்கிட்டே இருப்பாள். இதனால் அந்த பெண்களை நம்ம எப்படி கொண்டு வர்றது? அந்த பெண்களை வந்து வார்த்தைக்கு கொண்டு வராமல் மேரேஜ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அதே போல தான் இந்த ஏவியர்கள், ஏவியர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ரோமன் கத்தோலிக்க பீப்புள் வந்து விக்கிரஹாரணை செய்கிறவர்கள், அவங்க பைபிள் படிக்க மாட்டாங்க, மெழுகுவத்திரி எழுத்துதும் மாதாவே மாதாவே வாழ்கன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த ஜனங்களை வந்து நம்ம கிறிஸ்டியன்ஸ்னே சொல்ல முடியாது. அவங்க எல்லாமே ஹிந்துஸாக தான் இருக்கிறாங்க. வெளியே கிறிஸ்தவங்க, உள்ளுக்குள்ளே அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாமே வந்து விக்கிரஹாரணை செய்கிற மக்கள். அவங்கள நம்ம கிறிஸ்தவங்களாகவே நினைக்க முடியாது. ஏவிய ஜாதியை சேர்ந்தவர், ஏவியர்கள். இங்கே ஏவியன் வந்து அவங்க அப்பா வந்து கிங்காக இருக்கிறார். அந்த ஏவியர் ஜாதிக்கே அவர் தலைவராக இருக்கிறார், கிங்காக இருக்கிறார். இவன் வந்து அவருடைய மகனாக இருக்கிறான், பிரின்ஸாக இருக்கிறான். இவன் ஒரு இளவரசனாக இருக்கிறான். அப்பாவுக்கு வயசாகி போச்சு, அதனால் மகன் தான் அப்பா வேலையெல்லாம் செய்கிறார். அப்பா ஒரு ஸ்தானத்துக்கு தான் இருக்கிறார ஒழிய, எல்லா பிஸ்னஸையும் கண்ட்ரோல் பண்ணுவது மகன் தான். இந்த சீ கேம் தான் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பண்ணுகிறான். த பிரின்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அவன் எந்த பெண்ணை நினைத்தாலும் விவாகம் செய்யலாம். ஏனென்றால் அவன்கிட்ட பணம் இருக்கிறது, அவனுக்கிட்ட சொத்து இருக்கிறது, அவன்கிட்ட அதிகாரம் இருக்கிறது, எல்லாமே அவன்கிட்ட இருக்கு. அப்பாவை வந்து அவன் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறான். அப்பா வந்து ஒரு பப்பட்ஸ், ஒரு பொம்மை மாதிரி தான். இவன் சொன்னதை தான் அவங்க அப்பா செய்வார். அவிதமான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறான். இவன் என்ன செய்கிறான் என்றால் ரதத்தில் போகிறான். ரதத்தில் போகும் பொழுது இங்கே ஒரு அந்நிய பெண் அங்கே வருகிறாள். அந்த தீனாளை பார்க்கிறான். இந்த தேசத்து பெண்கள்லாம் மாடர்ன் கேர்ள்ஸாக இருக்கிறாங்க, மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த பெண் வந்து கிளீன் கேர்ளாக இருக்கிறாள். ட்ரெஸ் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கிறது. சாரி ரொம்ப அருமையாக கட்டியிருக்கிறாள். ரொம்ப அருமையான ஒரு பெண்ணாக இருக்கிறாள். லாங் ட்ரெஸ் அவள் போட்டிருக்கிறாள். அதெல்லாம் இப்பொழுது அவள் தன்னுடைய டெரிட்டோரிக்கு வந்திருக்கிறாள், தன்னுடைய இடத்துக்கு அவள் வந்திருக்கிறாள். இவனுக்கு எல்லா விதமான செல்வாக்கும் இருக்கிறது. இவன் ரதத்தில் போய்கொண்டிருக்கிறான், அவள் நடந்து போய்கொண்டிருக்கிறாள். என்ன செய்கிறான் என்றால் அவன் பிரின்ஸாக இருக்கிறான். மை ஃபாதர் ஓன்ஸ் த ஹோல் டெரிட்டோரி. எங்கள் அப்பாவுக்கு எல்லாமே சொந்தம். இந்த தேசம் முழுசும் எங்கள் அப்பாவுக்கு சொந்தம். நான் வந்து அவருக்கு மகனாக இருக்கிறேன், நான் எது நினைச்சாலும் செய்யலாம். இப்பொழுது இந்த பெண்ணை என்ன செய்கிறான் என்றால் நீ ஏன் நடந்து போய் கொண்டிருக்கிற, என்னுடைய ரதத்தில் கொஞ்ச நேரம் ஏறிக்க அப்படி சொல்லும் பொழுது, இதெல்லாம் வந்து பைபிளில் எழுதியிருக்கா? எழுதலை. இதெல்லாம் ஒரு இமேஜினேஷன். வார்த்தையின்படி இமேஜினேஷன் பண்ணுகிறோம். அதனால் அவனுக்கு வந்து என்ன செய்கிறதென்றால், அப்படி அவட்ட சொல்லும் பொழுது அவளும் என்ன செய்கிறாள் என்றால் அந்த ரதத்தில் ஏறிக்கொள்ளுகிறாள். என்ன நடக்குன்னு அவளுக்கு தெரியாது. அவளுடைய மிஸ்டேக் என்னன்னா, அந்த டெரிட்டோரிக்குள்ளே போனது தான் தப்பு. இப்பொழுது அவள் டிஃபென்ஸ்லெஸ்ஸாக இருக்காள், அவளுக்கு பாதுகாப்பு இல்லை, அவளுக்கு போராடுவதற்கு ஆயுதங்கள் இல்லை, அவள் டிஃபென்ஸ்லெஸ்ஸாக இருக்கிறாள். அவள் வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறாள், அவளுக்கு யாருமே பாதுகாப்பு இல்லை, அவிதமான ஒரு டெரிட்டோரிக்குள்ளே வந்துட்டாள். அவள் தன் தகப்பனாரோடு வந்திருக்க வேண்டும், அல்லது தன் சகோதரமார்களோடு வந்திருந்தால் அவளுக்கு பாதுகாப்பு இருக்கும், அவள் வஞ்சிக்கப்பட முடியாது. இப்பொழுது அவள் தனியாக வந்திருப்பதனாலே அங்கே என்ன சொன்னால், சர்ப்பமானது ஆதாம் இல்லாத நேரத்தில் ஏவாளை வஞ்சித்தது. அதே போல் இங்கே சீகேம் சர்ப்பத்துக்கு அடையாளமாக இருக்கிறான், இவள் ஏவாளுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறாள். இவள் வந்து வார்த்தையை தாண்டி வந்து விட்டாள், அந்த டெரிட்டோரியை விட்டுவிட்டு இப்பொழுது வேற ஒரு சாத்தான் டெரிட்டோரிக்கு வந்து விட்டாள். இதனால அவள் வந்து பாதுகாப்பு இல்லை, சாத்தான் அவளை வஞ்சிக்க முடியும். அந்த ஒரு இன்ஃப்ளூன்ஸ்ல இருந்து தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே நம்ம வருகிறோம். சபையில் வரும்பொழுது காட்ஸ் இன்ஃப்ளூன்ஸ் இங்கே இருக்குது, காட்ஸ் பிரசன்ஸ் இருக்கிறது. நம்ம இங்கே வந்து காத்திருப்பது ஒரு ஆசீர்வாதமான நேரம். ஆனால் இதை தாண்டி நம்ம உலகத்தில் போகும்பொழுது நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இவள் அப்படியாக போகும் பொழுது அவள் வஞ்சிக்கப்படுவதற்கு அங்கே ரொம்ப ஈஸியாக இருக்கிறது. ஆப்பிரிக்க காடுகளிலே அங்கே வந்து மிருகங்கள் நிறைய வாழுகிறது, 200 வகையான மிருகங்கள் வாழுகிறது. இந்த நேரத்தில் சில மிருகங்கள் என்ன சொன்னால் ஆற்றை தாண்டி போகணும். ஆற்றை தாண்டி போகும் பொழுது அந்த மான்கள், அந்த ஜீப்ரா இப்படிப்பட்ட மான்கள், இதை வந்து மிருகங்கள் வந்து ஆற்றை தாண்டி போகும் பொழுது இந்த முதலையானது காத்திருக்கும். அங்கே பெரிய முதலைகள் உண்டு, காத்திருக்கும். அது பயந்து பயந்து அதை கிராஸ் பண்ணும், ஏன்னா முதலை வந்து பிடிச்சிக்கிடும். நல்லா அந்த முதலைகள் வந்து ரெடியாக காத்திருக்கும். அவங்க அந்த மிருகங்கள் ஆற்றை கடந்து போகும் பொழுது உடனே அது கவிக்கிடும், கவிக்கிட்டு அது தண்ணிக்குள்ளே அதை இழுத்து கொண்டு போய் பிறகு அதை சாப்பிட்டு விடும். முதலைகளுக்கு வந்து தண்ணீருக்குள்ளே தான் ஸ்ட்ரென்த்து உண்டு, தண்ணீரை விட்டு வெளியே வந்தால் ஸ்ட்ரென்த்து கிடையாது. அதனால் தண்ணிக்குள்ளே அது பார்த்துருக்கும், எந்த மிருகம் இந்த ஆற்றை கடக்குது உடனே அது பிடிச்சிக்கிடும். அதே போல் சிங்கங்கள் வந்து அங்கே மரத்து நிழலில் புதருக்குள்ளே அது அப்படியே காத்திருக்கும். அங்கே என்ன மிருகங்கள் வருகிறது அந்த வாசனையை பிடிச்சி டக்குன்னு என்ன செய்வென்றால் அதை கவிக்கணும். நல்ல கொழுப்பாக இருக்கிற மிருகங்களை கடித்து அதனுடைய ஜூஸ் எல்லாம் குடித்து அதை சாகடிச்சிடும். அதனால் பாருங்கள், நம்ம ஆபத்து நிறைந்த உலகத்தில் இருக்கும். சாட்டன் வந்து எவனை விழுங்கலாம் என்று கச்சிக்கிற சிங்கம் போல வயது உண்டு. நமக்கு நிறைய ஆபத்து இருக்கு. நம்ம வீழ்ச்சி அடைவதற்கு, சாத்தான் நம்மை வீழ்ச்சி அடைவதற்கு நிறைய காரணங்களை வச்சிருக்கிறான். அவன் நிறைய சோதனைகளை வைத்திருக்கிறான், நிறைய ஆபத்துகளை வைத்திருக்கிறான். ஆனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லிக்க, வார்த்தையை காண்பிச்சிருக்கிறார், நேரடியாக என்கிட்ட பேசினார்னு கிடையாது. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்ம போகும் இடமெல்லாம் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் நான் வந்து உன்னை பாதுகாப்பேன், சாத்தான் உன்னை விழுங்காதபடி நான் பாதுகாப்பேன், அவன் உனக்கு ஆபத்தை கொண்டு வராதபடி நான் பாதுகாப்பேன், உன் பிராணனை உனக்கு கொள்ளைப்பொருளாய் கொடுத்தேன் என்று சொல்கிறார். ஏசாயா 44:5 வாசிக்கலாம். ஏசாயா 44:5. அது எரேமியா 44:5 பாருக்கு பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்,
நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ தேடாதே, இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர்.
நம்ம எந்த இடத்துக்கு போகுதுக்கும் பயப்பட வேண்டாம், நம்ம டிராவல் பண்ணதுக்கு பயப்பட வேண்டாம். ஆண்டவர் பாருக்கு சொன்ன அதே வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார். அது வசனம் தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன். 45:5. அதனால கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ தேடாதே, இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கே வரப்பணும். உலகத்தில் இருக்க எல்லார் மேலேயும் ஆக்கினை தீப்பு வரப்போகிறது, எல்லாருக்கும் அழிவு வரப்போகுது. ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும், ஆனாலும் என்று போட்டாலே நமக்கு வேற பிரமாணம். உலகத்துக்கு மக்களுக்கு ஒரு பிரமாணம், அவங்க அந்த பிரமாணத்தில் இருக்காங்க, நமக்கு வேற பிரமாணம், லா ஆஃப் கான்ட்ராஸ்ட். அவங்களுக்கு ஒரு பிரமாணம், நமக்கு வேற பிரமாணம். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளைப் பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் எங்கே பிரயாணம் பண்ண போனாலும் நான் இந்த வசனத்தை தான் நினச்சிக்கிடுவேன். ஆண்டவர் எனக்கு பர்சனலாக இந்த வசனத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறார். அதனால் நம்முடைய பிரயாணத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அதனால் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கொள்ளைப் பொருளாய் தருகிறேன். உன் பிராணனை ஒன்றுமே செய்ய முடியாது, உனக்கு அது சொந்தமானது, சாத்தான் அதை எடுக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென். இல்லை, உலகத்தில் எவ்வளோ ஆபத்து இருந்தாலும், எவ்வளோ வந்து டேஞ்சர் இருந்தாலும், எவ்வளோ ரிஸ்க் இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமான வசனங்களை தந்திருக்கிறார். ஆமென். உலகத்தில் மற்ற ஜாதிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை. நான் இப்பொழுது நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், சீகேம் காத்திருக்கிறான், யார் மாட்டுவானுக்காத முதல போல சிங்கம் போல காத்திருக்கிறான். இப்பொழுது இந்த பெண் அங்கே போகும் பொழுது உடனே அவன் பிடிச்சிக்கிட்டான், என் ரதத்தில் கொஞ்சம் ஏறியா கொஞ்சம் கொண்டு அங்கே நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் தன்னுடைய வீட்டுக்கே கொண்டு சென்று அவளை வஞ்சித்தான், அவளை மோசம் போக்கினான். பின்பு அவளை தன்னுடைய வீட்டிலே வச்சு கொண்டான், தன்னுடைய வீட்டிலே வைத்து கொண்டு அப்பாட்ட சொல்றான். தகப்பனாகிய ஏமோரை நோக்கி என்ன சொல்லுகிறான், நாலாம் வசனத்தை வாசிக்கலாம்.
சீகேம் தன் தகப்பனாக ஏமோரை நோக்கி, இந்த பெண்ணை எனக்கு கொல்ல வேண்டும் என்று சொன்னான்.
சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி, இந்த பெண்ணை எனக்கு கொல்ல வேண்டும். அண்ட் சீகேம் ஸ்பீக் அன் டு த ஃபாதர் ஆஃப் ஹேமோர் சேயிங், கெட் மீ திஸ் டேம்சல் டு வைஃப், கெட் மீ திஸ் டேம்சல் டு வைஃப், இந்த பெண்ணை எனக்கு மனைவியாக கொள்ள வேண்டும் என்று கேட்குறான். இவன் தான் அப்பாவுக்கு எல்லாத்துலேயும் உதவியாக இருக்கிறான், அப்பாவுக்கு பேக் போன் இவன் தான், இவன் தான் எல்லாத்தையும் எல்லா பிஸ்னஸையும் கையாளுகிறான், அப்பாவுடைய அந்த காரியங்களை எல்லாம் இவன் தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்பாவுக்கு இப்போ வயசாகி போச்சு, நீங்கள் வந்து எனக்கு மேரேஜை ஒழுங்கு பண்ணுங்க, இந்த பெண்ணை நான் மேரேஜ் பண்ணணும், நீங்கள் வந்து அவங்க அந்த பெண்ணோட அப்பாட்ட பேசுங்க, அப்ரோச் த கேர்ள்ஸ் ஃபாதர். பாருங்கள், இந்த யங் மேன் வந்து தன் தகப்பனை, பாபா ஐ கான்ட் டூ வித்தவுட் ஹேர், அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, அதனால் நீங்கள் போயிட்டு அந்த பெண்ணை எனக்கு மனைவியாக கொள்ளுவதற்காக அவங்களுடைய தாப்பனார்ட்ட பேச வேணும், கெட் மீ திஸ் டேம்சல் டு வைஃப் என்று அங்கே சொல்லும் பொழுது ஏமோர் என்ன செய்கிறான் என்றால், அங்கே யாக்கோபிட்ட பேசுகிறான். இந்த ஃபாதர், அந்த தீனா உடைய ஃபாதர் வந்து ஜேக்கப், ஜேக்கப்போடு பேசுகிறான். அந்த பெண்ணுடைய தாப்பனார் சாதாரண ஆளுன்னு நினைக்கிறான், ஏனென்றால் அவர் வந்து ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறார், அந்நியனாக இருக்கிறார். அதனால் அவன் என்ன நினைக்கிறான் என்றால், அந்த யாக்கோபு சாதாரண ஆளுன்னு நினைக்கிறான். அதே போல தான் உலகத்தில் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் சாதுவாக இருந்தாச்சுன்னா, அல்லது ரொம்ப தாழ்மையாக இருந்தால், அல்லது கொஞ்சம் அன்பாக இருந்தால் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளது சாதாரண ஆளுன்னு நினச்சிக்கிடுவாங்க, நம்ம ஃபேமிலியை சாதாரண ஃபேமிலின்னு நினச்சிக்கிடுவாங்க. அப்படி கிடையாது, அவங்க தோற்றத்தை பார்க்குறாங்க நம்ம சாதுவாக இருக்கிறோம், பாசரை பார்த்தா சாதுவாக தான் இருப்பார், ஆனால் பிரசங்கம் பண்ணால் ரொம்ப கண்டிப்பாக இருக்கும். அது தேவனுக்காக பேசுகிறேன், உங்ககிட்ட தனிப்பட்ட அப்புறமா பேசும்பொழுது மனுஷிகத்தன்மையில் பேசுவேன். நீங்கள் சில காரியம் ஆண்டவரே பாசரி விதமான சூழ்நிலை இருக்குது, நான் என்ன செய்யுது, சரி நீங்கள் அப்படி போங்க, உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருவேன், ஆனால் இங்கே பிரசங்கம் பண்ண சொல்ல அது தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்மகிட்ட இப்படி சொன்னார், பிரசங்கத்தில் அப்படி சொல்கிறாரு, இது நாம் தேவன் பேசுகிறதா மாதிரி நான் பேசுகிறேன், தேவனுக்காக பேசுகிறேன். நான் உங்கள்கிட்ட நேராக பேசும்பொழுது சில காரியங்களை நீங்கள் என் இடத்துல சொன்னீங்கன்னா பரவாயில்லை அப்படின்னு சொல்லிடுவேன், அது மனுஷிகத்தன்மையில் பேசுகிறேன். அதே போல் யாக்கோபை பார்க்கும் பொழுது அந்த சீகேம் அவனுடைய குமாரன் பார்க்கும் பொழுது, நம்ம பெரிய ஆள், இந்த தேசத்துக்கே நம்ம தான் அதிபதி, நம்முடைய மகன் வந்து பிரின்ஸாக இருக்கிறான், அது ஒரு சாதாரண ஃபேமிலி, அவங்க ஆடுகளை மேய்க்கிறவர்கள், என்று சொல்லி அவன் ஒரு சாதாரணமாக நினைக்கிறான். ஆனால் யாக்கோபு சாதாரண ஒரு ஆள் கிடையாது. ஹல்லேலூயா. அதே போல் நம்ம சாதாரண ஆள் கிடையாது. உன்னுடைய ஃபாதர், அந்த பெண்ணுடைய ஃபாதர் ஜேக்கப் வந்து ரெஸ்டில் வித் த ஏஞ்சல். ஹல்லேலூயா. தேவ தூதனோடு கூட, கர்த்தருடைய தூதனானவரோடு கூட அவன் மல்யுத்தம் செய்தான். ஒரு ராத்திரி முழுவதும் மல்யுத்தம் செய்தான். ஆதி அவன் 32 வாசிக்கிறோம். அதனால் அவன் அவிதமாக தேவனோடு போராடி அவனுடைய பெயர் இப்பொழுது இஸ்ரவேலாக மாற்றியிருக்கிறது. இப்போ 34 நம்ம இருக்கிறோம். அவன் 32 தேவனோடு போராடினான். அதே போல் நம்ம வந்து தேவனோடு ஜபத்தில் போராடுகிற மக்கள், உலகத்தின் மக்களுக்கு அது தெரியாது. நம்முடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. நமக்கு நியூ நேம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ரெஸ்டில் வித் அன் ஏஞ்சல். அவன் தரிசனங்களை காணுகிறவன். யாக்கோபு சொப்பனங்களை காணுகிறவன். லேடர், அந்த சொப்பனத்தை அவன் கண்டான். அவன் வந்து பேத்ரைட்டை பெற்றிருக்கிறான். ஏசாமிடத்திலிருந்து அந்த பேத்ரைட் அவன் உடையவனாக இருக்கிறான். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் உடையவனாக இருக்கிறான். அவனுடைய நேம் வந்து மாற்றப்பட்டிருக்கிறது. அவன் இவ்விதமான ஒரு சந்ததியை சேர்ந்தவன். ஈசாக்கு, ஆபிரகாம், இந்த முற்பிதாக்களின் சந்ததியை சேர்ந்தவன். அவர்கள் எல்லாரும் தேவனோடு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பெற்றிருக்கிறாங்க, ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறாங்க. வெறும் தியரி கிடையாது, வெறும் இன்டலெக்சுவல் கிடையாது. தேவனோடு கூட ஒரு அனுபவத்தை பெற்றவன் அந்த ஆபிரகாம். இதோ ஈசாக்கு தேவனோடு அனுபவத்தை பெற்றவன், இவனும் அந்த அனுபவத்தை பெற்றவன். அவ்விதமாக தேவனுக்கும் அவனுக்கும் லிங்க் இருக்கிறது. ஆனால் அந்த சீகேம் என்ன நினைக்கிறான், அவனுடைய தாப்பனாகிய ஏமோர் என்ன நினைக்கிறான், எல்லாம் சாதாரண ஆட்கள், நம்ம பெரிய ஆட்கள் நினைக்கிறான். அந்த பெண்ணை ஈஸியாக நம்ம மேரேஜ் பண்ணிடலாம், இது அவனுடைய நினைப்பாக இருக்கிறது. அதே போல் உலகத்தின் மக்கள் நம்ம வந்து சாதாரணமாக நினைக்கலாம். நம்ம வந்து தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. இப்பொழுது சீகேமுக்கு நிறைய மெஜாரிட்டி இருக்கிறது. அந்த தேசமெல்லாம் ஏவியர்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இது ஒரு சின்ன குரூப்பு. அதே போல் நம்ம ஒரு சின்ன குரூப்பாக இருக்கிறோம். உலகத்தின் மக்கள் இருக்கிறாங்க. டினாமினேஷன், பெரிய பெரிய டினாமினேஷன் இருக்குது. அது மத்தியில் நம்ம ஒரு சின்ன குரூப்பாக இருந்தாலும் நம்ம வந்து தேவனோடு லிங்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வி ஹாவ் அ லிங்க் வித் த மைட்டி ஏஞ்சல். வி ஹாவ் த லிங்க் வித் அவர் தியோபனி. நம்ம தியாபனியோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதே போல் யாக்கோபு ஃபேமிலியை ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிட்டான். அந்த பெண்ணை ஈஸியாக மேரேஜ் பண்ணிடலான்னு அவன் நினச்சிக்கிட்டான். உலகத்தின் மக்கள் பார்வையில் நம்ம சாதாரண ஆட்கள் தான். ஆனால் உண்மையிலே ரியலாக நம்ம வந்து வி ஆர் த கிரேட்டஸ்ட் பீப்புள். ஹல்லேலூயா. வி ஆர் த மோஸ்ட் பிளஸட் பீப்புள் அப்பான் த ஃபேஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்திலே வாழுகிற மக்களிலே நீங்கள் வந்து அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர். உங்களை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாருமே கிடையாது. இவனுக்கு என்ன சொல்லு பவர் இருக்கிறது, இவனுக்கு அங்கே என்ன வெல்த் இருக்கிறது, இவனுக்கு என்ன செய்கிறது என்றால் எல்லா விதமான செல்வாக்கு இருக்கிறது, மணி இருக்கிறது. அதனால் அவன் பெரிய ஆளுன்னு நினைக்கிறான். இதோ அதெல்லாம் நம்முடைய அனுபவத்துக்கு ஈக்குவல் ஆகாது. நீ எவ்வளோ சம்பாதிக்கலாம், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கலாம், ஆனால் நான் பெற்ற அனுபவத்தை நீ பெற முடியாது. நான் வாழுகிற வாழ்க்கையை நீ வாழ முடியாது. உன்னை விட நான் ஃபார் கிரேட்டர். ஏன்ட ஒரு சாபன ஊழியக்காரர் வந்தார். நானும் அவர்கிட்ட ரொம்ப அன்பாக தான் பேசிக்கிட்டே இருந்தேன். எதுக்கு நம்மளை பற்றி பெருசாக சொல்கிறது? ஆனால் அவர் வந்து சாதாரண சாபன ஊழியக்காரர் மாதிரி என்ன நினச்சிக்கிட்டார். அதனால் கடைசியாக அவருக்கு வார்னிங் கொடுத்தேன். உங்களை விட நான் 1000 miles அங்கே இருக்கிறேன். என்னுடைய இடத்துக்கு நீ வரவே முடியாது, என்னுடைய ஸ்தானத்துக்கு வரவே முடியாது. அதனால் நீ 1000 miles வரணும், என்ன என் பக்கத்தில் வரணும்னா. நான் வந்து சாபன பாஸ்டர் கிடையாது, ஒரு சாபன பாஸ்டர் மாதிரி என்ன எனக்கு கொடுத்த வெளிப்பாடு, எனக்கு கூடிய சத்தியம் வந்து அது டூ கிரேட், அது ரொம்ப பெருசு, அது இட்ஸ் எ கிரேட் திங். நீங்கள்லாம் அதில் வர முடியாது. உன்னையால் ஒரு கால அதை வர முடியாது. அதனால் என்கிட்ட வந்து ஐக்கியப்படாண்டாம் அப்படின்னு சொன்னேன். என்னோட ஐக்கிய உன்னை போல் சாபனை போதவர்கள்ட்ட போய் ஐக்கியப்படு. என் கூட ஐக்கியப்படு. என் கூட ஐக்கியப்படுன்னா உன்னையால் வர முடியாது. நீ 30 இயர்ஸா நீ மிஸ் பண்ணிட்ட, 30 இயர்ஸா உனக்கு சத்தியம் முன்னாலே சொல்லி இருக்கிற, நீ இந்த பாதையில வரல, இப்ப நான் ரொம்ப தூரம் போயிட்டேன். பாருங்க, இப்ப யாக்கோபையும் அந்த சீகேமையும் கம்பேர் பண்ணும் பொழுது, யாக்கோபு ஒரு கிரேட்டஸ்ட் பர்சன், அவன் தேவனோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றிருக்கிறான். சீகேம் வந்து பாவியா இருக்கிறான், சபிக்கப்பட்ட சந்ததியை சேர்ந்தவன், ஆனால் அவனுக்கு மெஜாரிட்டி இருக்கிறது, அவனுக்கு பணம் இருக்கிறது, அவனுக்கு ஆசிகள் இருக்கிறது. ஆனால் இவன் பெற்ற ஆசீர்வாதத்தை அதை கொண்டு கம்பேர் பண்ண முடியாது. டூ கிரேட், அது ரொம்ப பெருசாக இருக்கிறது. அதனால் இவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த 5வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், வாசிக்க வேண்டாம், இந்த தீனாலே அவன் வஞ்சித்ததுனாலே இதை வந்து யாக்கோபு கேள்விப்படுகிறான். யாக்கோபு கேள்விப்பட்டு பைபிளில் என்ன சொல்லியிருக்குது என்றால், அவன் குமாரர் பின்பகுதியில், அவன் குமாரர் அவனுடைய மந்தை நடத்தில் வெளியிலே இருந்தார்கள், அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான். பாருங்க, யாக்கோபு இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய ஒரே மகள், ஒன்லி ஒன் டாட்டர், அவள் வந்து இப்பொழுது அங்கே அவங்க வீட்டில் இல்லை, சீகேம் வீட்டில் இருக்கிறாள். அவளை வந்து சீகேம் வஞ்சித்து விட்டான். அவ்விதமான இருக்கும் பொழுது இவன் பேசாமல் இருந்தான்னு சொல்ல இருக்கு. அது ரைட்ஸா? நம்ம நிதானிச்சு பார்த்தா அது ரைட்ஸா? இவன் ஒரு முற்பிதாவாக இருக்கிறான், தேவனோடு அனுபவப்பட்டவன், ஆவிக்குரியவன். இவனுடைய பேர் இஸ்ரவேல்னு மாற்றப்பட்டிருக்கு. இவ்வளோ அனுபவத்தை பெற்றவன் பேசாமல் இருந்தான்னு சொல்லும் பொழுது அது எனக்கு தவறாக தெரிகிறது. வாயை திறக்காம வாயை மூடிக்கிட்டு இருக்கிறான், அது நல்லதல்ல. இந்த சம்பவம், இந்த சூழ்நிலையில் அவன் வாயிலிருந்து வார்த்தை வரல. இப்பொழுது என்ன நடக்கிறது? 6வது வசனத்தை வாசிக்கலாம்.
அத்தருணத்தில் சீகேமின் தகப்பனாகிய ஏமோர் புறப்பட்டு யாக்கோபுடைய பேசும்படி அவனிடத்தில் வந்தான்.
இப்பொழுது யாக்கோபுடத்தில் பேசும்படியாக ஏமோர் வருகிறான். அப்பாட்ட சொல்லிட்டான், அப்பா நீங்கள் இந்த மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுங்க, பெண்ணோட தகப்பன்ட்ட போய் பேசுங்க சொல்லிட்டான். மகன் சொல்கிறபடி தான் அவர் செயல்படுவார், எல்லாமே மகன் கண்ட்ரோலில் இருக்கிறது. நீங்கள் போய் அப்பாட்ட எங்கள் பெண்ணோட தாப்பனார்ட்ட பேசுங்க. யாக்கோபோடு கூட அவன் பேசுகிறான். யாக்கோபோடு பேசும் பொழுது 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாம். அதாவது 7வது வசனம், முன்பகுதியை
வாசிக்கிறேன். வெளியிலிருந்து வந்தார்கள்.
சரி, வந்து வெளியிருந்து இப்பொழுது குமாரர்கள் வந்துட்டாங்க, பேசாம இருக்கிறான். ஏமோர் வந்து என்ன சொல்லுகிறான்? 8வது வசனத்தை வாசிக்கலாம்.
என் குமாரனாகிய சீகேமின் மனது உங்கள் குமாரத்தின் மேல் பற்றுதலா இருக்கிறது, அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள்.
நீங்க ஒரு சான்ஸ் கொடுங்க எங்களுக்கு. என் பெண்ணு, என் மகன் அவிசுவாசி தான், மனம் திரும்பாத பையன் தான், ஆனால் நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு அவன் கேட்குறான். ஒரு சான்ஸ் தாங்க, என் மகன் அவளை வாகம் பண்ணிக்கொள்ளட்டும். பாருங்க, ஏமோர் அவிதமாக பேசுகிறான். அது ரைட்ஸா? ரைட் இல்லை. ஏமோர் அவளோடைய பேசி, என் குமாரனாகிய சீகேமின் மனதுக்கு உங்கள் குமாரத்தின் மேல் பற்றுதலாக இருக்கிறது. உங்கள் பெண்ணை தான் அவன் மேரேஜ் பண்ணணும்னு அவன் வந்து ரொம்ப பிடிவாதமாக சொல்கிறான். அதனால் அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள். மகன் எப்படி இருக்கிறான்? பாவியாக இருக்கிறான், சர்ப்பத்தின் வித்தாக இருக்கிறான். அவள் எப்படி? அவள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை சந்தவர், தேவனுடைய குமாரத்தி. அவளை அவன் ரேப் பண்ணியிருக்கிறான், இப்பொழுது மனைவியாக கேட்கிறான். எப்படி அது? அவன் பேசுறது ரைட்ஸா? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
நீங்கள் எங்களோட சம்பந்தம் கலந்து உங்கள் குமார்த்திகளை எங்களுக்கு கொடுத்து, எங்கள் குமார்த்திகளை உங்களுக்கு கொண்டு.
ஏதோ நீங்கள் உங்கள் குமார்த்திகளை எங்களுக்கு கொடுக்கலாம், எங்கள் குமார்த்திகளை நீங்கள் விவாகம் பண்ணலாம். இதுதான் எக்யூமினிக்கல் மூமெண்ட். இதுக்கு பேர் தான் எக்யூமினிக்கல் மூமெண்ட். போப் என்ன செய்கிறார்? எல்லோரும் வாங்க, பெண்டெகாஸ்டல் பீப்புள் வாங்க, ப்ரோட்டஸ்டன்ட் பீப்புள் வாங்க, முஸ்லீம் இந்துஸ் கூட வாங்க, இன்டர் ரிலிஜன், நம்மெல்லாம் ஒன்றா இருக்கலாம். நம்ம வந்து உலகத்தில் வாழணும்னா நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலாம். என் கீழே, போப்பியின் கீழே நீங்கள் எல்லாம் ஒருமனப்படுங்க. நீங்கள் உங்களுடைய ஸ்தாபனத்துப்படியே நீங்கள் சபையை நடத்துங்க, ஆனால் நம்ம வந்து ஒன்றிணைய வேண்டும். அதான் எக்யூமினிக்கல் கவுன்சில். வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் என்ன செய்கிறது? ப்ரோட்டஸ்டன்ட் சபைகள், எல்லா ப்ரோட்டஸ்டன்ட் பெந்தகோஸ் சபைகள், வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம ஊழியக்காரர்கள்லாம் ஒன்று கூட வேண்டும் என்று அமெரிக்காவில் அவர்களை கூட்டி சேர்க்கிறது. அதான் வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் WCC. நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கலாம், நீங்கள் உங்களுடைய சபையின்படியே நடத்துங்க, ஆனால் நம்ம அஃப்ளியேட்டட் ஆக வேண்டும், நம்மெல்லாம் ஒன் யூனிட்டாக இருக்க வேண்டும். அதுதான் இவன் சொல்கிறான், நீங்கள் எங்கள் கூட சம்மந்தம் கலக்கலாம், நாங்கள் உங்கள் கூட சம்மந்தம் கலக்கலாம், நம்ம எல்லோரும் ஐக்கியமாக இருக்கலாம், நமக்குள்ளே பிரிவினை வேண்டாம், நமக்குள்ளே குழப்பம் வேண்டாம், நமக்குள்ளே சண்டை வேண்டாம், நம்ம எல்லோரும் ஒன்றாக இருக்கலாம் என்று அவன் சொல்கிறான். இந்த கடைசி காலத்தில் வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் வந்திருக்குது, அதுதான் மிருகத்தின் சொரூபமாக இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் என்னோடு அப்ளியேட் பண்ணுங்க, என்னோடு சேருங்க, லெட் அஸ் யுனைட் டுகெதர், நம்ம எல்லாரும் ஒன்று சேரலாம், எல்லா சாபனங்களும் ஒன்று சேரலாம், அப்பந்தான் இப்பொழுது இருக்கிற இந்த அரசியலை எதிர்க்க முடியும். கத்தருக்கு விரோதமாக அரசாங்கம் வந்தால் நம்ம அவங்கள எதிர்க்கணும்னா நம்ம எல்லாம் ஒன் யூனிட்டாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவங்க எல்லாருமே, ஊழியக்காரங்க எல்லாருமே ஒன் யூனிட்டாக இருக்கணும், நீங்கள் மட்டும் தனியாக பிரிஞ்சு இருக்கக்கூடாது, அப்போ தான் நம்ம அதை எதிர்க்க முடியும். அரசியலோட அந்த பொலிட்டிக்கல் ஸ்பிரிட்டை நம்ம எதிர்த்து இந்தியாவிலே நம்ம வந்து ஊழியம் செய்ய வேண்டுமென்றால் நம்ம எல்லாம் தனித்தனியாக இருக்கக்கூடாது, நமக்குள்ள பிரிவினை வேண்டாம் என்று இந்த ஏமோர் சீகேமுடைய தாப்பனார் வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் அங்கே ஏற்படுத்துகிறார். அதுக்கு பிறகு நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், அந்த மகனும் பேச ஆரம்பிக்கிறோம், அப்பா முதல்ல பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இப்போ வந்து மகன் பேச ஆரம்பிக்கிறோம். 11 வாசிக்கலாம்.
சீகேமும் அவள் தகப்பனையும் அவள் சகோதரரையும் நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும், நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன், பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன், அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும்.
அப்பா பேசணும்னா அப்பா பின்னால நிக்கிறான், அமைதியா வந்து அடங்கி ஒடுங்கி நிக்கிறான். இப்ப அப்பா பேசணும்னா மகனும் பேச ஆரம்பிச்சிட்டான், மாப்பிள்ளையும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவர் என்ன சொல்றாரு என்னால், அந்த சீகேம் என்ன சொல்கிறான் என்றால், நீங்க வந்து அவள் தகப்பனையும் அவன் சகோதரையும் நோக்கி, அந்த 12 சகோதரர்களையும் தகப்பனையும் பார்த்து, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும், கெஞ்சி கேட்குறோம், லெட் மீ ஃபைண்ட் கிரேஸ் இன் யுவர் ஐஸ், உங்களுடைய மகளை வந்து எனக்கு கொடுக்க வேண்டும், அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும், நான் கேட்குறது அந்த பெண்ணு மாத்திரம்தான், நீங்கள் என்னிடத்தில் எது கேட்டாலும் தருகிறேன், எவ்வளவு பரிசம் கேட்டாலும் தருகிறேன், நீங்கள் $10,000 வேணுனாலும் நான் தரேன், எவ்வளோ கேட்டாலும் டவுரி எவ்வளோ வேணாலும் கேட்டால் நான் தருகிறேன். ஆஸ்க் மீ நெவர் சோ மச் டவுரி அண்ட் கிஃப்ட், ஐ வில் கிவ் அக்கார்டிங் ஆஸ் ஈ ஷல் சே அண்ட் மீ, நீ எங்கிட்ட எவ்வளோ பரிசம் வேணும்னு கேட்குறீங்களோ அவ்வளோத்தையும் நான் தரேன், எவ்வளோ பணம் வேணாலும் தரேன். கிவ் மீ த டேம்சல் டு வைஃப், அந்த பெண்ணை எனக்கு மனைவியாக தர வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். பார்த்தீங்களா, சீகேமும் பேசுவோம், ஏமேவரும் பேசுகிறான், தகப்பனும் பேசுகிறான், பாரு மகனும் பேசுகிறான். முதல்ல தகப்பன் வந்து அந்த நெகோசியேஷனை ஸ்டார்ட் பண்ணுகிறான், அதன் மீன் மகனும் சேர்ந்துக்கிட்டான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எங்கள் கூட சம்பந்தம் கலக்கலாம், நம்ம எல்லாருக்கும் பிரிவினை வேண்டாம், நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கலாம், எங்களுடைய குமார்த்திகளை நீங்கள் வேகம் பண்ணலாம், உங்களுடைய குமார்த்திகளை நாங்கள் வேகம் பண்ணலாம், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த தேசத்தில் நீங்கள் சுதந்திரமாக வாழலாம், உங்களுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் தடையாக இருக்க மாட்டோம் அப்படி என்று சொல்லுகிறான். மகன் என்ன சொல்லுகிறான், என்ன டவுரி கேட்டாலும் தர், பெண் வீட்டில் தான் டவுரி கொடுப்பாங்க, இப்போ இவன் டவுரி கொடுக்க, பழைய ஏற்பாடில் மாப்பிள்ளை வீட்டில் தான் டவுரி கொடுத்தாங்க, அதனால் என்ன டவுரி கேட்டாலும் நான் உங்களுக்கு தருகிறேன், இந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு தர வேண்டும் என்று அவனும் பேச ஆரம்பிச்சிட்டான். அதனால் இதிலேருந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இவன் தன்னுடைய தப்பை அறிக்கை பண்ணானா, செய்ய மாட்டான், சிலர் வந்து தப்பை மட்டும் அறிக்கை பண்ணவே மாட்டாங்க, அதுக்கு மடுப்பெல்லாம் வேறு வேறு காரியத்தை சொல்லுவாங்க, அதனால தான் இதனால தான் அப்படி தான் இப்படி தான், அப்போ எப்படி நம்ம ஒருத்தர் தப்பை மன்னிக்க முடியும், தப்பை வந்து டைரெக்டாக அறிக்கை செய்யணும். இவன் தப்பை அறிக்கை செய்யலை, நான் செய்தது தப்பு தான், நான் உங்கள் ஃபேமிலிக்கு வந்து நான் வந்து உபத்திரத்தை ஏற்படுத்திட்டேன், உங்கள் மனசை ரொம்ப புண்படுத்திட்டேன், நான் அதுக்காக வருந்துகிறேன், என்னுடைய தவறை மன்னிச்சுக்கிடுங்கன்னு இவன் சொல்லாமலே இவனுக்கு வெல்த் இருக்கிறது, இவனுக்கு மணி இருக்கிறது, இவனுக்கு பவர் இருக்கிறது, இவனுக்கு மெஜாரிட்டி இருக்கிறது. இதனால் அந்த மனசில் அதை வச்சதுனால தப்பை ஒத்து தன்னை தாழ்த்த மனசில்லை. ஒரு மனுஷன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாகவே ரியலைஸ் பண்ணி தவறை அறிக்கை செய்தால் தான் ஆண்டவர் மன்னிப்பாரே ஒழிய சும்மா சர்ச்சை வந்து சேர்ந்துக்கிட்டு சர்ச்சுக்கு போ சர்ச்சுக்கு போ அப்படின்னு நம்ம பிள்ளைகளை அனுப்பி என்ன பிரயோஜனம்? மனம் திரும்பு, உன்னை தாழ்த்து, தேவனுடைய வார்த்தைக்கு முன்னாக தாழ்த்து, உன்னை ஒப்பு கொடுன்னு ஒரு தாய் தப்புன்னு சொல்லுவோம். சர்ச்சுக்கு வந்துட்டாப்புல சரியாயிருமா? அதே போல் சில பாஸ்டர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த ஜனங்கள் மனம் திரும்புறத அவங்க எதிர்பார்க்கல. சர்ச்சுக்கு ஆள் நிறைய சேர்க்கணும், நான் பெரிய பாஸ்டர், எங்கள் சர்ச்சுக்கு 1000 பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லதுக்காக மனம் திரும்பாத பாவிகளால் சபை நிறைஞ்சிருக்கு. சாபனங்கள் அவிதமாக தான் செய்கிறது. அங்கே மனம் திரும்புதல் கிடையாது, ஒப்பு கொடுத்தல் கிடையாது. மனம் திரும்பாமலே, தேவனோடு ஐக்கியப்படாமலே, அவங்க நியூ பேர்த் அடையாமலேயே சபைக்கு வருவது. சபையில் நிறைய பேர் வர்றாங்க, எங்கள் பில்டிங் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லலை. பெருமை பாஸ்டர்களும் அப்படி இருக்கிறாங்க, விசுவாசிகளும் அப்படி இருக்கிறாங்க. இது வந்து சரியான ஒரு மெத்தடு கிடையாது, சரியான ஒழுங்கு கிடையாது. சபையில் ஒருத்தர் வந்தாங்கன்னா மனம் திரும்பணும், தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து அதற்காக மனசாபப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவங்க நியூ பேர்த் அடைய வேண்டும், ஆவிக்குரியவர்களாக மாற வேண்டும். அதுதான் நம்முடைய சபையின் நோக்கம், சும்மா ஆள் சேர்க்கறது கிடையாது. அதுக்கு தான் நான் ஆண்டவர்கிட்ட 300 பேர் தான் கேட்குறேன், அதுக்கு மேலே கேட்கல. அதுக்கு தான் நம்ம ஜோம் பண்ணியிருக்கிறோம், நிறைய பேரை சேர்த்து வைக்கணும்னு கிடையாது. ஆண்டவர் நிறைய பேரை தந்து எல்லோரும் நியூ பேர்த் அடைஞ்சு வந்தால் சந்தோஷம்தான். ஆனால் எண்ணிக்கை நம்முடைய நோக்கம் அல்ல. நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆவிக்குரியவர்களாக மாற வேண்டும். பாருங்க, இவன் மனம் திரும்பினானா, பாவத்தை அறிக்கை செய்தானா? கொஞ்சம் கூட அறிக்கை செய்யலை, தன்னுடைய தவறை கொஞ்சம் கூட ரியலைஸ் பண்ணாமல் ஒப்புரவாக நினைக்கிறான், ஃபெலோஷிப் பண்ண நினைக்கிறான். அதுதான் இவன் மேலே இருக்கிற மிஸ்டேக். அதே போல் தான் இன்னைக்கு இருக்கிற சபைகள் அவிதமாக இருக்கிறது. ஆனால் நம்ம அவிதமாக இருக்கக்கூடாது. ஏமோர் அவிதமாக செய்கிறான், இது அவனுடைய மகனும் அவிதமாக செய்கிறான். இது என்னன்னா பீலேயாமினுடைய உபதேசம். பீலேயாம் என்ன செய்கிறான், கைக்கூலிக்காக அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், அவன் ஜனங்களை மிக்ஸ் பண்ணுகிறான். ஹைபிரிட் ரிலிஜன் என்று செய்தி கொடுத்த கலப்பு மார்க்கம், மிக்ஸ் பண்ணுறது, அவிசுவாசியும் விசுவாசியும் மிக்ஸ் பண்ணுறது, அவங்கள எல்லாத்தையுமே சேர்த்து வைக்கிறது உள்ள. அதுதான் பேலமீசம். இஸ்ரவேல் ஜனங்களையும் அந்த அவன் வந்து மோபியர்களையும் ஐக்கியப்படுத்தினான். விக்கிரங்களுக்கு படைத்ததை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கு வேதமான இடரலை போட்டு ரெண்டு பேரையும் அவன் சேர்த்து வைத்தான். நோவா காலத்தில் தேவகுமாரர்கள் மனுஷகுமார்த்திகள் அழகாக இருக்கிறார்கள் என்று தங்களுக்குள்ளே பெண் கொண்டார்கள். அங்கே ஒரு ஹைபிரிட் ரிலிஜன் ஏற்பட்டது, ஆண்டவர் அதை விரும்பவில்லை. ஆனால் ரூத் என்ன செய்தாள், மோபிலிருந்து வரும் பொழுது உண்மையாகவே அவள் தேவனை விசுவாசித்தாள், உண்மையாகவே தன் லைஃப்பை ஒப்பு கொடுத்தாள். நம்முடைய வாழ்க்கை எப்படி போய் முடியுதோ, நம்முடைய ஃபியூச்சர் லைஃப்பை பற்றி அவளை கவலைப்படலை. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உண்மையான கர்த்தர், ஹல்லேலூயா. நான் அதை பின்பற்ற, அவரை பின்பற்ற வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து நகோமியை பின்பற்றி வரும் பொழுது அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறினது. அவள் உண்மையாகவே மனம் திரும்பி வந்தாள். ஆனால் ஜேசபெல் அவிதமாக வரலை. இன்றைக்கி டினாமினேஷன் பீலேயாம் உபதேசத்தில் இருக்கிறது. டாக்டரின் ஆஃப் பேலம், ஹைப்ரிட் ரிலிஜன், எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிடுவாங்க. நீ பூ வச்சுக்க, ஜுவல்ஸ் போட்டுக்க, என்ன வேணாலும் ட்ரெஸ் பண்ணிக்க, ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டுக்க, அதெல்லாம் சர்ச்சுக்கு வரலாம். அதான் ஹைப்ரிட் ரிலிஜன், மனம் திரும்பாமலே சபைக்கு போவது. அதே போல் நம்ம மனம் திரும்பாமல் ஒரு மனுஷனை என்கரேஜ் பண்ணக்கூடாது. சர்ச்சுக்கு வந்துட்டாலே அவர் ரசிக்கப்பட்டிருக்கிறார்னு அர்த்தம் கிடையாது. இவ்விதமாக மனம் திரும்பாமலே அவன் வந்து பணத்தினாலே மற்ற காரியங்களினால சமாளிச்சுக்கிடலான்னு அப்படின்னு அவன் நினைக்கிறான். ரெண்டு பேரும் அதைத்தான் பேசுகிறாங்க. சாத்தான் ஆஃபரிங் தம் ஆல் தீஸ் பிரிவிலேஜஸ். சாத்தான் வந்து கிறிஸ்தவங்களுக்கு என்ன சொல்கிறான், எப்படி வேணாலும் ஜீவிச்சுக்க, மனசில் ஆண்டவர் இருக்கிறாரு, அது போதாதா அப்படின்னு அவங்க ஒரு கான்செப்ட் கொடுப்பாங்க. அதனால் சபையில் எல்லாரையும் சேர்த்துக்கிடுது. நம்ம ஜுவல்ஸ் எடுக்கிறது கிடையாது, உள்ளத்துல மனசு மாறினா ரைட்டு தான், அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறாரு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து ஜனங்களை எல்லாம் சேர்ப்பது தான் அந்த ஏமோர் சீகேம். அவிதமான அங்கே கிரியை செய்யும் பொழுது சாட்டானிக்காக அது இருக்கிறது. பத்தாம் வசனத்தை வாசிங்க,
எங்களோட வாசம் பண்ணுங்கள், தேசம் உங்கள் முன்பாக இருக்கிறது, இதிலே குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கையாண்டு கொண்டிருங்கள் என்றான்.
நீங்க இங்கே வாசம் பண்ணுங்க, நீங்க வந்து இந்த தேசத்தை வந்து நீங்க ஆக்குபை பண்ணலாம். நீங்க எல்லாம் உங்களுக்கு நிறைய ப்ரிவிலேஜஸ் இருக்கு, நிறைய சலாக்கியங்கள் இருக்கு, உங்களுக்கு எல்லாமே நான் தர்றேன், உங்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்க, நீங்க பயப்படாம இங்க எங்க கூட இருக்கலாம் அப்படிதான் சாத்தான் சொல்லுவோம். உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று சீகேம் சொல்லுகிறான். எவ்வளவு டவுரி கேட்டாலும் நான் தருகிறேன்னு சொல்லுகிறான். பாருங்க கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், இந்த ஏமோரியர், ஏவியர், எபூசியர், ஏத்தியர், கிர்காசியர், பெரிசியர், கானானியர், இந்த ஏழு ஜாதிகளுடைய தேசம் எல்லாம் உனக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கிறார். அவங்கள்ட்ட போய் சம்பந்தம் எப்படி கலக்கிறது? அவங்கள அழிக்கணும், அவங்கள முற்றிலுமா நிர்மூலம் பண்ணி அந்த சந்ததியே நீங்க அழிச்சு நீங்க இதை சுதந்திரத்துக்கணும். சம்பந்தம் கலந்த பிறகு எப்படி அவங்கள அழிக்க முடியும்? கிபியோனியர்கள் வந்து பூசணம் பூத்த ஆகாரத்தை கொண்டு வந்து யோசுவா கூட உடன்படிக்கை பண்ணிட்டாங்க, எங்களை நீங்க வந்து சாகடிக்க கூடாது, நாங்கள் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றோம் அப்படி உடன்படிக்கை பண்ண பிறகு அந்த கிபியோனியர்களை யோசுவா சாகடிக்க முடியலை. யோசுவா அஞ்சாம் அதிகாரத்தில் நம்ம பத்தாம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், பத்தாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதனால கிபியோனியர்கள் வந்து அப்படி உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. இப்பொழுது சீகேம் என்ன சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், எங்களோடு நீங்கள் உடன்படிக்கை பண்ணுங்க, சம்பந்தம் கலங்க, அப்படி கலந்துன்னா அந்த தேசம் வந்து இவங்களுக்கு எப்படி சொந்தமாகும்? அவங்களோட சம்பந்தம் கல முடியும், சொந்தக்காரங்களாக மாறின பிறகு அவங்கள அழிக்க முடியுமா? இல்லை சாத்தான் எப்படி அவங்க எவ்வளோ ட்ரிக்காக வர்றான் பாருங்க. நம்மளை வந்து உலகப்புறமாக மாற்றணும் சாத்தானுக்கு வேலை, நீங்கள் உலகப்புறமாக மாறிவிங்க, பிறகு எப்படி நீங்கள் வந்து ஆண்டவர்கள் ராஜ்யத்துக்கு போக முடியும்? உங்களை வேலையாக மாற்றுறது, உங்களை மற்ற ஜனங்களை போல மாற்றுவது. நம்ம வந்து செப்பரேட்டட் பீப்புள், ஹல்லேலூயா, நம்ம ஹோலி பீப்புள், நம்ம தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நமக்கு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் மெசேஜை கொடுத்துருக்கிறார். நம்ம வந்து ராப்சரில் போகும்படியாக தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக வைத்திருக்கிறார். இந்த உலகத்தையும் நம்ம சுதந்திரிக்க போகிறோம், இதெல்லாம் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறது. நீ வந்து எங்கள் கூட சம்பந்தம் கலந்தான் அந்த ப்ராமிஸ்லாம் நிறைவேறாது. சாத்தானுடைய ட்ரிக் அதுதான், உங்களை வீழ்ச்சி அடைய வைக்கணும், உங்களை கலப்படமாக மாற்றணும், நீங்கள் ஒரு அவிசுவாசி மாதிரி மாறணும், இதுதான் சாத்தானுடைய நோக்கம். அவ்விதமாக செய்யும் பொழுது இங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க, டூ பிரதர்ஸ், சிமியோன் அண்ட் லேவி. சிமியோன் அண்ட் லேவி, சிமியோனும் லேவியும் லேயாளுடைய பிள்ளைகள், தீனாலும் லேயாளுடைய மகள் தான். அதனால் இவங்க வந்து ரொம்ப பிளட் ரிலேஷன் உள்ளவங்க, ரொம்ப ஒரே தாய்க்கு பிறந்த பிள்ளைகள், சொல்லப்போனால் ஒரே தாய்க்கு பிறந்த பிள்ளைகள். அதனால் இவங்களுக்கு என்ன செய்யுதென்றால் ஒரு வைராக்கியம் ஏற்படுது. நம்ம அப்பா வந்து பேசாமல் இருக்கிறாரு, அவன் பேசுகிறான், மகன் பேசுகிறான், இவர் பேசாமல் இருக்கிறாரு, இவர் ஒன்றும் காரியத்தை சாதிக்கிற மாதிரி இல்லை, இவர் எந்த முயற்சியும் எடுக்கிற மாதிரி இல்லை, இவர் செய்கிறது சரியில்லை. யாக்கோபு தேவனோடு போராடி மேற்கொண்டான், அவன் ஆவிக்குரிய மேனா இந்த விஷயத்தில் அவன் சரியில்லை. இப்பொழுது சிமியோனும் லேவியும் என்ன செய்கிறான், கூட ஒரே தாய்க்கு பிறந்த பிள்ளைகள், அதனால் அவங்களுக்கு ஒரு இண்டிக்னேஷன் வருகிறது, ரச்சஸ் இண்டிக்னேஷன், நீதியான ஒரு வைராக்கியம். அந்த ரஜஸ் இண்டிக்னேஷன் அவருக்கு வரும்பொழுது எப்படி நம்ம சகோதரி, நம்ம கூட பிறந்த சகோதரி சீகேம் வீட்டில் இருக்கிறது, நம்முடைய டெரிட்டோரியை தாண்டி நம்முடைய ஃபேமிலியை தாண்டி இன்னொருத்தன் வீட்டில் அவள் எப்படி இருக்கிறது, அவளை நம்ம கொண்டு வர வேண்டாமா? எப்படி கொண்டு வர முடியும்? அவன் கிங்காக இருக்கிறான், இவன் அவனுடைய மகனாக இருக்கிறான், எல்லா டெரிட்டோரியும் அவங்களுக்கு சொந்தமான, தேசமே அவங்களுக்கு சொந்தம், நம்ம ஒரு சின்ன குரூப்பு, நம்ம ஃபேமிலியில் ஒரு 20 பேர் கூட இல்லை, நம்ம ஒரு மைனாரிட்டி, எப்படி அவங்கள ஜெயிக்க முடியும்? யாக்கோபு எப்படி ஜெயிக்க முடியும்னு அமைதியாக இருக்கிறான், ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருக்கிறான், கொஞ்சம் காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட் அவனுக்குள்ளே இருக்குது. நம்மகிட்ட இந்த காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட்டே இருக்கக்கூடாது, நம்ம வார்த்தைக்காக வைராக்கியமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியாப்பட்டவனை தான் உபயோகப்படுத்துவார். வார்த்தைக்காக வைராக்கியமாக இருக்கிறான்னா ஜனங்களை பிரியப்படுத்தும்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறானா அப்படின்னு ஆண்டவர் என்னையை பார்ப்பார், உங்களையும் அப்படி தான் பார்ப்பார். வார்த்தைக்காக வைராக்கியமாக இருக்கிறீங்களா இல்லை மனுஷங்களை பிரியப்படுத்தும்படி காம்ப்ரமைசிங் ஆகிறீங்களா? இவன் அப்படி காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட்டில் இருக்கிறான். இவனால் எதுக்கு பலம் இல்லைன்னு நினைக்கிறான். கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை இப்பொழுது அவன் அறியவில்லை. ஆனால் இப்பொழுது சிமியோனும் இந்த லேவிக்கும் ஒரு வைராக்கியம் ஏற்படுகிறது. நேரம் போயிட்டு இருக்குது, கொஞ்சம் நேரம் தான் இருக்கிறது. அவன் என்ன செய்கிறான் என்றால் அவங்ககிட்ட உன்னை சொல்லுகிறான், நாங்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள், எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் நாங்கள் வந்து விருத்தசேதனம் பண்ணப்பட்டவர்கள். நாங்கள் வந்து விருத்தசேதனமாகிய அடையாளத்தை பெற்றிருக்கிறோம். அதனால் உங்களுக்குள்ள நாங்கள் சம்பந்தம் கலக்கணும்னா நீங்களும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். 14-15 வாசிக்கலாம்.
விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது, அது எங்களுக்கு நிந்தையா இருக்கும்.
விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு எங்களுடைய சகோதரியை நாங்கள் மேரேஜ் பண்ண முடியாது, அது எங்களுக்கு நிந்தையா இருக்கும். ஒரு அவிசுவாசிக்கு போய் கல்யாணம் கட்டி கொடுக்க கூடாது, எங்கள் மகளை கல்யாணம் கட்டி கொடுக்க மாட்டோம். மனம் திரும்பாத ஒரு மனுஷனுக்கு போய் மேரேஜ் பண்ண மாட்டோம். நியூ பேர்த் அடையாத மனுஷனுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். பென்கான் தன்னுடைய மகள் ரெபேக்காவை மேரேஜ் பண்ணும்பொழுது அவர் மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அந்த மாப்பிள்ளை வந்து பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறாரா என்பதை பிரதர் பென்னாம் வந்து அதை வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணுகிறார், அதை விசாரிக்கிறார். அவர் வந்து வியட்நாம் யுத்தத்தில் இருக்கிறார், அவருடைய மருமகன். வேறு அவரை பற்றி என்கோர் பண்ணி அவர் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார் என்ற நிச்சயம் வந்த பிறகுதான் தன்னுடைய மகளை மேரேஜ் பண்ணி கொடுக்குறார். அவர் பேர் ஸ்மித். ஆனால் என்ன செய்கிறார்ன்றால் அவங்க தான் வந்து பிரதம் மெசேஜை சீடியில் கொண்டு வந்தாங்க, ரெபேக்காவும் ஸ்மித்தும் சேர்ந்து, ரெபேக்கா ஸ்மித். அதனால் பாருங்கள், தன்னுடைய மகளை விவாகம் பண்ண போகிறவன் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறானா என்று தீர்க்கதரிசி அங்கே வந்து அவர் வந்து தீர்மானித்து தான் கொடுத்தார். அதே போல் தான் இவன் சொல்கிறான், நாங்கள் வந்து விருத்தசேதனம் இல்லாதவர்களுக்கு எங்களுடைய சகோதரியை மேரேஜ் பண்ணி கொடுக்க மாட்டோம். விருத்தசேதனம் எதற்கு அடையாளமாக இருக்குது? பரிசுத்தாவிக்கு அடையாளமாக இருக்கு. த ஹோலி கோஸ்ட் இஸ் நீ பேர்த் என்று பிரதர் பெனா சொல்லுகிறார். த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பர்சனலி டு யூ, பீங் ரிவீல்ட் பர்சனலி டு யூ என்று ஒரு இடத்துல சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல என்ன சொல்லுகிறார் என்றால், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் இஸ் நியூ பேர்த்னு சொல்லுகிறார். அவங்க நியூ பேர்த் அடைஞ்சிருக்காங்களா? அதான் விருத்த சேனம், பரிசுத்தாவி பெற்றிருக்கிறோம். அதனால நீங்க விருத்த சேனம் பண்ண வேண்டும். 15 வாசிக்கலாம்.
நீங்களும் உங்களுக்குள்ள இருக்கும் ஆண்மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எங்களை போல் ஆவீர்களானால் நாங்கள் சம்மதித்து உங்களுக்கு எங்கள் குமார்த்திகளை கொடுத்து.
நீங்களும் வந்து சர்க்கம்சிஷன் இஸ் அ டைப் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். சர்க்கம்சிஷன் இஸ் அ சைன் தட் யூ இன் அ கவனன்ட். ஆதியாகமம் 17 ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் என்னும் உடன்படிக்கையை கொடுக்கிறார். அது அவங்களுக்கு ஒரு அடையாளம், இஸ்ரவேல் ஜனங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருப்பார்கள். மற்றவங்களுக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம் அதுதான். அதனால் விருத்த சேதனம் பண்ணால் தான் நாங்கள் மேரேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுடைய தாப்பனார் அந்த ஏமோர் என்ன செய்கிறார் என்றால், பட்டணத்து வாசலில் நின்று எல்லாரையும் கூப்பிடுறார். அந்த பட்டணத்து ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு, இதே போல் நம்ம வந்து அங்கே சம்மந்தம் கலக்கலாம், அவங்களும் நம்மகிட்ட சம்மந்தம் கலக்கலாம்னு அவங்க விருத்த சேதனம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். 24 வாசிக்கலாம்.
அப்பொழுது ஏமோரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய சீகேமின் சொல்லையும் கேட்டு அவனுடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள்.
இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லுவோம். ஆமாம், மேயராக இருக்கிறான், கிங் ஆயிருக்கிறான். இதனால் நம்ம அவர் சொல்ல அப்படி கேட்கலன்னா நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. அவர் தான் எல்லாருக்கும் வேலை கொடுத்து வச்சிருக்கிறார். அதனால் நம்முடைய வருமானம் பாதிக்கப்படும், நம்முடைய பிழைப்பு தொழில் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணி கொண்டார்கள். இவங்களுக்கு ஏதாவது ரெவலேஷன் இருக்கா? இந்த அந்த சீகேம் பட்டணத்தா இருக்குது, ஏதாவது ரெவலேஷன் இருக்கா? ரெவலேஷன் இல்லாமலே விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டாங்க. ஆபிரகாமுக்கு ஒரு ரெவலேஷனை கொடுக்குறார், விருத்த சேதனத்தை பற்றிய ரெவலேஷன் கொடுக்குறார். அந்த ரெவலேஷன் இல்லாமலே விருத்த சேதனம் பண்ணி கொடுக்குது. அதே போல் தான் கத்தருக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அம்மா அப்பா என்ன ஞானசானம் எடுத்துக்க ஞானசானம் எடுத்துக்க அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் பிள்ளைகளுக்கு ரெண்டு பேருக்கும் ஞானசானம் கொடுங்க பாஸ்டர்னு அவங்க வந்து நிற்பாங்க. நான் என்ன சொல்கிறாங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்களேன்னு ஞானசானம் கொடுத்துருவோம். வித்தசேனை இல்லாமலே அவங்க அவங்களுக்கு தேவனோட ஒரு ஐக்கியம் இல்லை, ஒரு ஒரு ஒப்பு கொடுத்தல் இல்லை, பிள்ளைகள் வந்து ஞானசானம் எடுத்துருவாங்க. பிறகு கொஞ்ச நாள் கழித்து அவங்களுடைய கிரியைகள்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதான் பேரண்ட்ஸு தான் சரியாக கைட் பண்ணணும். அவங்க உண்மையாகவே ஆண்டவரை நேசிக்கிறாங்களா, ஆ தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலன்னா நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து ஞானசானம் கொடுக்க சொல்லக்கூடாது. ஒரு மனுஷனை நீங்கள் வழி நடத்தும் பொழுது உண்மையாகவே சத்தியத்தை விசுவாசியாமல் மனம் திரும்பாமல் ஞானசானம் கொடுங்க பாஸ்டர்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி தான் இங்கே நடக்குது. இன்னும் ஒன்று வெளிப்பாடு இல்லாமலே விருத்தசேனம் பண்ணிக்கிடுறாங்க, ஞானசானம் எடுத்துக்கொள்ளுகிறாங்க. நோ மோர் ரிப்பன்டன்ஸ். அவங்ககிட்ட மனந்திருந்தல் கிடையாது, ஒப்பு கொடுத்தல் கிடையாது, சத்தியத்தை விசுவாசிப்பது இல்லை. ஆனாலும் அவங்களுக்கு ஞானசானம் கொடுத்த மாதிரி இப்போ இவன் என்ன சொன்னால் எல்லாரும் விருத்தசேனம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது இவன் தான் ராஜாவாச்சே, எல்லாரும் அவன் பேச்சை கேட்குறாங்க, அல்லது இவங்க பிழைப்பு தொழில் கெட்டு போயிடும். இதனால் எல்லாருமே ஞானசானம் எடுக்கும் பொழுது இவங்க ஒரு பிளானோடு பண்ணியிருக்கிறான். லேவியும் சிமியோனும் ஒரு பிளானோடு அவங்கள விருத்தசேனம் பண்ண வச்சுருக்கிறாங்க. எப்படி தன்னுடைய சகோதரியை அங்கேருந்து மீட்டு கொண்டு வருவது, அவள் அங்கே அரண்மனைக்குள்ளே இருக்கிறாள், எப்படி கொண்டு வர முடியும், அங்கே மெஜாரிட்டி பீப்புள் இருக்கிறாங்க, எப்படி கொண்டு வர, எப்படி விடுவிக்க முடியும், அந்த பிளேஸ்லேருந்து எப்படி விடுவிக்க முடியும். ரெண்டு பேர் என்ன சொன்னால் அந்த பிளானை சர்க்கம்சிஷனை கொண்டு வராங்க. சர்க்கம்சிஷன் செய்யும் பொழுது மூன்றாம் நாளிலே அவளுக்கு வலி ஏற்படும். 25 வசனத்தை வாசிக்கிறோம்.
மூன்றாம் நாளில் அவளுக்கு நோவு எடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாலின் சகோதரமான சிமியோன் லேவியனும் ரெண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண்மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள்.
சரி பாருங்க, தொடர்ந்து வாசிக்கலாம்.
ஏமோரியன் குமாரன் சீகேமையும் பட்டய கருக்காலே கொன்று சீகேமின் வீட்டிலிருந்து தீனாலை அழைத்துக் கொண்டு
சீகேமின் வீட்டிலிருந்து தீனாலை அழைத்துக் கொண்டு போய்விட்டார்கள். தங்களுடைய சகோதரியை எப்படி விடுவிக்கணும், சாத்தானுடைய பிடியில் இருக்கிறார், சாத்தான் அவளை வஞ்சித்திருக்கிறான், எப்படி விடுவிக்க முடியும். அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க, நீங்கள் சர்க்கம்சிஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது மூன்றாம் நாளில் அவளுக்கு வேதனை எடுக்கும் பொழுது யாரும் இருந்த இடத்த விட்டு நகல முடியாது, ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் எல்லாரையும் போய் வெட்டிட்டாங்க. உங்களில் ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் துரத்துவான்னு சொல்லியிருக்கிறார். இந்த 2 பேரும் போயிட்டு எல்லாரையும் அவன் வெட்டி போட்டு தீனாலை விடுவித்து கொண்டு வந்து விட்டார்கள். அவங்களுடைய கழுதைகள், அவங்களுடைய ஆடு மாடுகள், அவங்களுடைய தட்டுமுட்டு ஜாமான்கள் எல்லாத்தையும் கொள்ளையடித்து கொண்டு வந்து விட்டார்கள். பாருங்கள், 2 பேரோடு கூட தேவன் இருந்ததுனாலே வார்த்தைக்காக வைராக்கியம் காண்பிக்கும் பொழுது கர்த்தர் அவ்வளோ பெரிய அங்கே கிரியை செய்யத்தக்கதாக அவர்களை பலப்படுத்தினார். அதனால் அங்கே அந்த மக்களை தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது யாக்கோபு சொல்லுகிறான், சிமியோனும் லேவியும் எப்படியாப்பட்டவங்களும் அவங்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள், அவங்களுடைய பட்டயங்கள் கொடுமையின். அவங்க இந்த வேர்ட் ஆஃப் காடை கொண்டு எல்லாத்தையும் அங்கே வந்து அங்கே ஸ்லாஷ் பண்ணாங்க, எல்லாத்தையும் வெட்டி தீ அங்கே தீனால் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு வாடு கூட்டிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள், இட்ஸ் அ ரைச்சஸ் இண்டிக்னேஷன். அவங்களுடைய ஸ்வேர்டு அவ்வளோ கூர்மையாக இருந்தது. எனிமீஸ் கிரவுண்டுக்குள்ளே போயிட்டு எனிமீஸினுடைய அந்த டெரிட்டோரிக்குள்ளே போய் அவங்க வந்து அவ்வளோ பெரிய சங்காரத்தை செய்து அவர்கள் மீட்டு கொண்டு வந்தார்கள். அங்கே தீனால் அங்கே விடுவிக்கப்படுகிறாள். ஹல்லேலூயா. அதனால் மேரேஜ் வந்து ரொம்ப முக்கியமான காரியம். ரூத்து வந்து போபாசை விவாகம் செய்யும் பொழுது ஒரு மேலான ஸ்தானத்துக்கு வருகிறாள். கதிர் பொறுக்கி கொண்டிருந்த அவள் வந்து எல்லாத்துக்கும் சுதந்திரவாளியாக மாறுகிறாள். மேரேஜ் வந்து அவங்கள மேக்னிஃபை பண்ணுகிறது, அவங்களுடைய ஸ்தானத்தை உயர்த்துகிறது. அதே போல் எஸ்தர் வந்து விவாகம் செய்யும் பொழுது ஆகாஸ்வேரு ராஜா விவாகம் பண்ணும் பொழுது கிரேட்டஸ்ட் குயினாக மாறினான், 127 நாடுகளுக்கு ராணியாக மாறினான். அந்த விவாகம் வந்து அவளை ஹையஸ்ட் ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தது. அதே போல தான் ரெபேக்கா ஈசாக்கை விவாகம் பண்ணும் பொழுது அவள் வந்து கிறிஸ்துவை பிறப்பிக்கும்படியாக அந்த ஸ்தானத்துக்கு அவள் உயர்த்தப்பட்டாள். ஈசாக்குடைய எல்லாத்துக்கும் அவள் சுதந்திரவாளியாக மாறினாள். ஹல்லேலூயா. மேரேஜ் வந்து அவங்கள மேக்னிஃபை பண்ணுகிறது, அவங்களுடைய ஸ்தானத்தை உயர்த்துகிறது. அதே போல் தான் இன்றைக்கி கிறிஸ்துவின் மனவாட்டி நம்ம மேரேஜ் யூனியனில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மேரேஜ் வந்து இண்டிவிஜுவலாக நடக்குது, வெட்டிங் சப்பர் டோட்டலாக நடக்குது. நல்லா கவனிக்கணும். நீங்கள் வார்த்தையோடு இணைக்கும் பொழுது இட் இஸ் அ மேரேஜ் யூனியன். வார்த்தையை விவாகம் செய்கிறீர்கள், வார்த்தையோடு இணைக்க இன்விசிபிள் யூனியன். அது வந்து தனித்தனியாக நடக்குது. ஒருத்தருக்கு ஒரு நேரம் நடக்கலாம், இன்னொருத்தருக்கு பிறகு நடக்கலாம், எனக்கு முன்னக்குட்டியே நடந்திருக்கலாம். இப்படியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையில் நடக்குது. ஆனால் வெட்டிங் சப்பர் போகும்பொழுது எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் நடக்குது. ஹல்லேலூயா. கன்னிமை பொழுதிலே நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு உலகத்தில் இருக்க எல்லாருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் ஒரே செகண்டில் நம்ம வந்து மறுரூபமாக்கப்பட்டு வெட்டிங் சப்பர் போகிறோம். கோயம்புத்தூரில் ஒரு போதகர் போட்டு குழப்பு குழப்புன்னு குழப்புறார். மேரேஜ் அங்கே நடக்குதுங்கிறார். இப்போ பிரணா சொல்கிறார், மேரேஜ் இஸ் டேக்கிங் பிளேஸ் ஹியர், வி கோ டு த வெட்டிங் சப்பர். வெட்டிங் சப்பருக்கு நம்ம எல்லாம் ஒன்றா போகிறோம். மேரேஜ் வந்து இண்டிவிஜுவலாக நடக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைமில் நடக்கும். ஆனால் வெட்டிங் சப்பருக்கு எல்லோரும் ஒரே நேரத்தில். அதனால் மேரேஜ் வந்து இந்த விவாக யூனியன், இந்த ஸ்பிரிச்சுவல் மேரேஜ் யூனியன் வந்து உங்களை வந்து ரொம்ப ஹை பொசிஷன் கொண்டது. கிறிஸ்துவின் மனவாட்டியாக மாறுகிறீர்கள், அவரோடு சேர்ந்து உலகத்தை ஆளுகை செய்கிறீர்கள், உலகத்தை சுதந்திரித்துக் கொள்கிறீர்கள், அந்த பட்டணத்தை சுதந்திரித்துக் கொள்கிறீர்கள். எவ்வளோ பெரிய காரியம் அது. எப்படி என்றால், ஒரு நல்ல மனுஷனை விவாகம் செய்வதனால, ஒரு ரைட் பர்சனை விவாகம் செய்வதனால், நம்ம ரைட் பர்சன் ஜீசஸ் கிரைஸ்ட், த வேர்ட் ஆஃப் காட், ஹல்லேலூயா. ஆனால் தவறான ஒருத்தனை விவாகம் பண்ணினால், அவள் சீகேமை விவாகம் பண்ணினால், இருக்கிற ஸ்டாண்டர்டும் போயிடும். ஒரு பாவியை, ஒரு அவிசுவாசியை விவாகம் செய்யக்கூடாது. 2 கொரிந்தியர் 6:14 அவிசுவாசியுடனே நீங்கள் பிணைக்க, அவிசுவாசியுடனே அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. மேரேஜ் வந்து ஒருத்தர் உயர்த்தவும், மேரேஜ் ஒருத்தர் கீழே கொண்டு வந்துடும். மேரேஜ் ஒருத்தருக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும், மேரேஜ் ஒருத்தருக்கு வேதனையை கொண்டு வரும். நீங்கள் ரைட் பர்சனை விவாகம் செய்ய வேண்டும். அதுதான் சூசிங் அ பிரைடுன்னு பிரதர் செய்தியை கொடுத்துருக்கிறார். நம்ம சூசிங் பண்ண வேண்டும். இந்த சீகேமை அவள் சூஸ் பண்ணினால் அவள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போவாள். காஸ்பி கேனன், கேனன் சபிக்கப்பட்டவன், அந்த ஏமோர் சபிக்கப்பட்டவன், சீகேம் சபிக்கப்பட்டவன், அந்த சபிக்கப்பட்டவனை அவள் விவாகம் செய்ய முடியுமா? அதனால் இந்த லேவியும் சீகேமும் ஒரு வைராக்கியம், வார்த்தை நிமித்தமாக ஒரு வைராக்கியம் கொண்டு அவங்க என்ன செய்தார்கள் என்றால், அவங்களை வெட்டி வீழ்த்தினார்கள். அதனால் நீங்கள் தான் இன்னைக்கு ஜட்ஜி, நீங்கள் எது ரைட்டுன்னு பார்க்கணும். அவங்க செஞ்சது ரைட்ஸா அல்லது அவங்க செஞ்சது தப்பா? யாக்கோபு என்ன சொல்லுகிறார், நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டீங்களே, என்னுடைய வாசனையை நீங்கள் கெடுத்துட்டீங்களே, நான் கொஞ்ச ஜனமாக இருக்கிறேன், நீங்கள் வந்து இவ்விதமாக நீங்கள் செய்துட்டீங்களே அப்படின்னு அவன் சொல்கிறான். பாருங்கள், அவன் சொல்ற ரைட்டா, மறுபடியும் அவன் தப்பு பண்ணுகிறான். 30 வாசிக்கலாம்.
அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்சம் ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படிக்கு என்னை வெட்டி போடுவார்களே.
பாருங்க, இப்படி ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இப்படி ஒரு அவிசுவாசமா பேசுறான். பாருங்க, நீங்க இந்த மாதிரி செய்து என் மனசை நீங்க ரொம்ப வேதனைப்படுத்திட்டீங்க. அவங்க பெரிய கூட்டமான ஜனங்கள், நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவங்க வந்து என்னை வெட்டி போட்டுருவாங்களே. பாருங்க, இவன் ஒரு விசுவாசத்தோடு பேசுகிறானான்னு பாருங்க. இதுதான் காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட். நம்ம வந்து காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட்டாக இருக்கக்கூடாது. சாத்தானோடு ஒப்புரவாகக்கூடாது, சமரசமாகக்கூடாது. சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். நம்ம சாத்தானுடைய பிடியில் அங்கே டைனா இருக்கிற அந்த டைனாவை மீட்க வேண்டும். சாத்தானுடைய பிடியில் இருக்கிற மனவாட்டியை நம்ம மீட்க வேண்டும். முன்குறிக்கப்பட்ட ஆத்மாக்களை வீக்க வேண்டும். கர்த்தருடைய பட்டயமாகிய வேத வசனத்தை கொண்டு எதிரின் எல்லைக்குள்ளே போய் வீழ்த்தி, பிசாசை வீழ்த்தி அதை மீட்டு கொண்டு வர வேண்டும். இந்த லேவிக்கு சிமியோனுக்கு அந்த ஸ்பிரிட் இருந்தது. இவன் என்ன சொல்கிறான் பாருங்க, நல்ல விசுவாசி தான், ஆனால் பேசுகிறதெல்லாம் காம்ப்ரமைசிங்காக பேசுறது. ஒரு வைராக்கியமாக, வார்த்தையில் வைராக்கியமாக இருந்த மாதிரி பேசாமல் காம்ப்ரமைஸ்வா மனுஷங்களை பிரியப்படுத்தி பேசினா அது சரியா? சரியில்லை. நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணணும் அவன் பேசுகிற ரைட்டா. சிமியோன் செய்தது ரைச்சா, அது மாம்சத்படின்னு பார்த்தால் அது தவறாக தெரியும், ஆனால் வார்த்தையின்படி பார்த்தால் அது சரியாக இருக்கும். இப்பொழுது டயனாவை அங்கே மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. தாப்பனார் இவ்விதமாக சொல்கிறார். அப்பொழுது இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார், 35 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாக ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவரளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான்.
சரி பாருங்க, 35 வரும்பொழுது ஆண்டவர் எல்லாத்தையுமே சரி பண்ணுறார். யாக்கோபையும் சரி பண்ணுறாரு, தீனாலையும் சரி பண்ணுறாரு, எல்லாத்தையுமே சரி பண்ணுறார், அந்த ஃபேமிலியே சரி பண்ணுறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ இப்போ எங்கே இருக்கிற, ஏவியர் பக்கத்தில் வந்திருக்க, பிசாசுடைய மக்கள் பத்தியில் வந்திருக்கிற, நீ அவங்ககிட்ட க்ளோஸாக வந்துட்ட, அதனால தான் இந்த டெம்டேஷன் வந்தது, நீ பெத்தேலுக்கு போ, நான் உனக்கு தரிசனமான அந்த இடத்துக்கு, அந்த லேடர் எங்கே வந்துச்சோ அந்த இடத்துக்கு போ, அங்கே போய் நீ என்ன செய்யணும், ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அப்பொழுது யாக்கோபு என்ன சொல்கிறான், மனைவி மாலிட்ட, உங்கள்கிட்ட இருக்க அந்நிய தெய்வங்களெல்லாம் கொண்டு வாங்க, உங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க, அவங்கெல்லாம் ஜுவல்ஸை கொண்டு வராங்க, அதை கர்வாலி மரத்தின் கீழே புதைச்சி போட்டானோ. பைபிள் என்ன போட்டிருக்குது, அந்த கோல்டு எல்லாத்தையுமே அவன் புதைச்சி போட்டு விட்டான். 4
அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோப் அவைகளை சீகேமூர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து
எல்லா ஜுவல்ஸையும் கொண்டு வாங்க, உங்களை சுத்திகரிக்கணும், உங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க, உங்களை நீங்கள் சுத்திகரிக்கணும், எல்லாத்துலேருந்து சுத்திகரிக்கப்படும். இப்போ டைம் வந்து நம்ம தேவனுக்கு ஆராதனை செய்யணும், நம்ம வெட்டிங் சப்பர் போகணும், எல்லாத்தையும் கொண்டு வாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து கர்வாலி மரத்தில் புதைச்சி, மரத்தின் கீழே புதைச்சி போட்டுட்டாங்க, அவங்கள சுத்திகரிக்கிறான். இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறார். இப்போ வந்து அந்த சூழ்நிலை மாறிவிட்டது, பயந்துக்கிட்டு இருந்தான், அவங்க வந்து என்ன வெட்டி போட்டுருவாங்களே, நான் கொஞ்சம் சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே என்ன வாசிக்கலாம், 5 வாசிக்கலாம்.
பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள், அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள்.
இப்போ பாருங்க, இப்பொழுது அவங்க பெத்தேலுக்கு போகும் பொழுது இதோ தேவனால் உண்டான பயங்கரம் அங்கே இருந்தது. அவை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனால் உண்ட டெரர் ஆஃப் த லார்டு, கர்த்தரால் உண்டான பயங்கரம் இருந்தனாலே ஒருத்தனும் அவர்களை பின்தொடரலை. நான் கொஞ்சம் ஜனங்களை என்ன வெட்டி போடுறாங்க, இப்போ பாருங்கள் கர்த்தர் அவங்க கூட இருக்கிறார், அவங்களுக்கு ஒரு அங்கே பயங்கரத்தை ஏற்படுத்தி, அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி, ஒருத்தரும் பின் பக்கத்தில் வரல, யாரும் ஒன்றும் செய்ய முடியல, கர்த்தரால் உண்டான பயங்கரம் இருக்கிறது. இப்போ சூழ்நிலை மாறிவிட்டது. அது மாத்திரமல்ல, அவன் அங்கே பலிபீடமாக கட்டி அங்கே கர்த்தருக்கு ஆராதனை செய்து அதுக்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். 7 என்ன வாசிக்கிறோம் என்றால், ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான், கர்த்தர் அங்கே வந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். 9 வாசிக்கலாம்.
யாக்கோபு பதான் அராமில் இருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து
ஏதோ ஆசீர்வதிக்கிறார். இப்போ எல்லாத்தையும் ஜாக்கப்புடைய காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட் எல்லாம் சரி பண்ணிட்டார், தீனாளுடைய தவறெல்லாம் தரி பண்ணிட்டார், லேவி அந்த எல்லாரும் வைராக்கியத்தில் செஞ்சது எல்லாமே மன்னிக்கப்பட்டு இப்போ கர்த்தர் அங்கே தரிசனமாகி ஆசீர்வதிக்கிறார். நீ பெத்தேலுக்கு போ, நீ ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு அங்கே போ, அங்கே போய் ஆண்டவருக்கு ஆராதனை செய், உனக்கு அங்கே தரிசனமான அந்த இடத்துக்கு போ. இப்பொழுது எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறாங்க, தங்களை சுத்திகரித்து கொள்கிறாங்க, தங்களுடைய காதணிகள் எல்லாத்தையும் கலத்தி கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் புதைச்சி போட்டுவிட்டு தங்களை அவர்கள் சுத்திகரித்து கொண்டாங்க, வஸ்திரத்தை மாற்றுங்கள், உங்களுடைய என்ன சுயநீதியை விட்டுவிட்டு தேவ நீதி, இதை மனவாட்டிக்கு என்ன செய்கிறார் என்றால் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. நீங்கள் அந்த மெல்லிய வஸ்திரம் வார்த்தை என்னும் அந்த வஸ்திரத்தினாலே நீங்கள் போர்த்திவிக்கப்பட வேண்டும், நீங்கள் வஸ்திரத்தை மாற்றுங்க, உங்களை சுத்திகரிங்க. இப்போ ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் அங்கே தரிசனமாகிறார், தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து அந்த ப்ராமிஸை கன்ஃபார்ம் பண்ணுகிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வளமுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்தில் உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனுடைய பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி
போனார். அவங்க அவர் வந்து அந்த காவலண்ட மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுகிறார் உனக்கு இந்த தேசத்தை எல்லாம் தருவேன். அந்த சீகேம் அந்த தேசம் உனக்கு தான், அந்த ஏவியர்கள் இருக்கிற தேசம், ஏழு ஜாதிகள் இருக்கிற தேசம் உனக்கு தான், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். பாருங்கள், அந்த ஆசீர்வாதத்தை, அந்த உடன்படிக்கையை ரீகன்ஃபார்ம் பண்ணுகிறார், மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு மனவாட்டிக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய குறைகள் குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னித்து, நம்மளை முற்றிலும் பரிசுத்தமாக்கி, எல்லா விதமான நேச்சரெல்லாம் மாற்றி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் சொந்தம், உங்களுக்கு வெட்டிங் சேப்பர், உங்களுக்கு மில்லினியம், உங்களுக்கு நியூ ஜெருசலேம், அந்த எல்லா ப்ராமிஸையும் ரீகன்ஃபர்மேஷன் பண்ணுகிறான். இந்த யாக்கோபுடைய ஸ்வாபத்தெல்லாம் மாற்றுகிறார். அவன் சமரச பேரவழி, சமரச மனுஷங்களை பிரியப்படுத்துகிறவன், காண்டுடைய வார்த்தைக்காக அவனால் வைராக்கியமாக நிற்க முடியலை. அவன் மகன் ரெண்டு பேர் நிற்கிறான், ஆனால் அவனால் நிற்க முடியல. எவ்வளோ கேவலம் பாருங்கள். இப்பொழுது எல்லாத்தையும் மாற்றி, அவன் மனைவிமார்கள் எல்லாத்தையுமே ஒப்பு கொடுக்க வச்சு, எல்லா ஜுவல்ஸும் நீங்கள் கலத்துங்க. நம்ம கத்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். நம்ம தேவனுடைய ஜனங்கள் அவனை என்ன சென்றால் அவனை முற்றிலும் சுத்திகரித்து, இப்பொழுது கத்தர் அங்கே எழுந்தருளி அவனுடைய பலியை அங்கீகரித்து அவனை ஆசீர்வதிக்கிறான். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தைக்காக மட்டும் நம்ம ஸ்டாண்ட் பண்ணுவோம் என்றால், வைராக்கியமாக ஸ்டாண்ட் பண்ணுவோம் என்றால், மனுஷனை பிரியப்படுத்தி சமரசம் செய்யாமல் இருப்போம் என்றால், வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணால், நீங்கள் என்னில் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லா ஆசீர்வாதையும் நம்ம கிராண்ட் பண்ணுவார். ஜேக்கப்புக்கு அங்கே ஏல் பெத்தேல், பெத்தேல் என்றதை இப்போ ஏல் பெத்தேல், ஆசீர்வதிக்கும் தேவன் இப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார். நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார். அந்த ஜேக்கப் ஃபேமிலிக்கு ஆண்டவர் என்ன செய்தார், அதெல்லாம் ஒரு திருஷ்டாந்தமாக நடந்திருக்கிறது. நமக்கு எச்சரிப்புண்டாக எழுதப்பட்டிருக்கு. நம்ம வார்த்தையிலே வைராக்கியமாக இருப்போம் என்றால், உறுதியாக இருப்போம் என்றால், வார்த்தையிலே நிலைத்திருந்தால், நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் சுத்திகரித்து ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் ஏல் பெத்தேல் வரும். நம்ம ஏல் பெத்தேலாக இருப்போம். இந்த சபை ஏல் பெத்தேலாக இருக்கும். எல்லாரும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சோத்ரம். என்னையும் உம்மை போல் மாற்றிடவே தம் ஜீவன் தந்திரன்று, என்னையும் உம்மை போல் மாற்றிடவே தம் ஜீவன் தந்திரன்று, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோ பிதாவே. கல்வாரியிலே உம்முடைய அன்பை வழங்க பண்ணினீர். எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தீர். எங்களுக்காக நீர் கிருபாதார பலியாக மரித்தீர். எங்களை உம்முடைய குமாரர் குமார்த்திகளுமாய் மாற்றியிருக்கிறீர். நாங்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபனுடைய சந்ததியை சேர்ந்தவர்களாய் இருக்கிறோம். இந்த கடைசி காலத்திலே ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வந்த அந்த செய்தியை விசுவாசித்து நாங்கள் தீர்க்கதரிசிகளின் புத்திரராயிருக்கிறோம். எங்களை நீர் விசேஷமாய் தெரிந்து கொள்ளும் பொழுது அதனுடைய வேல்யூ என்னதென்று நாங்கள் அறிய வேண்டும். யாக்கோபு போல சமரசம் பேசக்கூடாது. நாங்கள் லேவி அந்த சிமியோனை போல வார்த்தைக்காக வைராக்கியமாய் நிற்கும் பொழுது எங்களுக்கு நீர் ஜெயத்தை தருகிறீர். நாங்கள் எங்களை சுத்திகரித்து கொள்ளு உமக்கு ஆராதனை செய்யும் பொழுது எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். இப்பொழுதும் எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளி இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, வார்த்தையை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதி. இந்த ராத்திரியில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். நாளை தினத்தில் நடக்கிற பிரதர்ஸ் மீட்டிங், செவ்வாய்க்கிழமை நடக்கிற ஸ்பெஷல் மீட்டிங் எல்லாத்துலேயும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆசீர்வதிப்பீராக, இரக்கமாக இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ளும். சிறிய ஜெபம் விண்ணப்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கடந்த சில நாட்களாக பல் வலி மிக அதிகமாக இருக்கிறது. பல் பிடுங்கியும் வலி இன்னும் குறையவில்லை. உணவு உண்ண முடியாமல் மிகவும் சிரமப்படுகிறேன். தேவன்தாமே இந்த வலியிலிருந்து பூர்ண சுகம் அளிக்க எனக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ரெபேக்காள் திருப்பூர் நியூ சர்வீஸ்லாம் வந்தாங்க. இது அந்த திருப்பூரில் இருக்க ரெபேக்காளுக்காக நம்ம ஜெபம். கர்த்தாவே, எமக்கு சோத்திரம். ஆண்டவரே, அந்த சவரிக்கிற பல் வலியை நீர் அப்புறப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே அந்த வலி நீங்கி போகட்டும். நல்ல சுகத்தை தருவீராக. ஆகாரத்தை புசிக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் விடுதலை தரப்போறதுக்காக சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் த ஹீலிங். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கிடுவோம். கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.